ஜீசஸ்
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளதான ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம்.
We must never be satisfied with a good life.
நல்ல வாழ்க்கை வாழ்வதில் மட்டுமே நாம் திருப்தி அடைந்து விடக் கூடாது.
Or a good testimony before men.
அல்லது மக்களுக்கு முன்பாக நல்ல ஒரு சாட்சி இருக்கிறதே என்பதனால் மட்டும் நாம் திருப்தி அடைந்து விடக் கூடாது.
I want to say that to all of you.
எல்லாருக்கும் நான் சொல்கிறேன்.
If everybody in the church has got a good opinion about you, it means zero.
சபையில் உள்ள அனைத்து மக்களும் உங்கள் மேல் நல்ல ஒரு அபிப்பிராயம் வைத்திருப்பார்கள் என்றாலும் அதனுடைய மதிப்பு பூஜ்யம் தான்.
They think you're a wonderful brother, a wonderful sister.
அற்புதமான சகோதரன், அற்புதமான சகோதரி என்று எண்ணினாலும் கூட அது தேவனுடைய பார்வையில் மதிப்பில்லை.
We must ask ourselves, what does God think about me?
நம்மை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார் என்று நாம் கேட்டு பார்க்க வேண்டும்.
Because even your closest friends know only about 10% of your life.
உங்களுடைய நெருங்கின நண்பர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை குறித்து அறிந்திருக்கிறது 10% மட்டுமே.
Most of them do not know how you live at home.
நண்பர்கள் அனைவருக்கு நீங்கள் குடும்பத்தில் எப்படி வாழ்கிறீர்கள் என்பது தெரியாது.
How you behave in the office.
அலுவலகத்தில் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்.
How you behave on the road when somebody crosses your path against the rules.
நீங்கள் ரோட்டிலே வண்டியிலே போய் கொண்டிருக்கும் பொழுது சாலை விதிகளை மீறி குறுக்கே வருகிற நபர் அவரை பார்க்கும் பொழுது எப்படி நடந்து கொள்ள என்பதும் அனைவருக்கு தெரியாது.
So many parts of your life nobody knows.
இப்படி உங்களுடைய வாழ்க்கையின் பல பகுதிகள் யாருமே அறியாமல் இருக்கிறார்கள்.
They see you always when you are on your best behavior.
உங்களுடைய சிறந்த நடக்கில இருக்கும் பொழுது மட்டுமே மற்ற அனைவர் உங்களை காண்கிறார்கள்.
And what is their opinion worth?
ஆகவே அவருடைய அபிப்பிராயத்தினுடைய மதிப்பு என்ன?
I remember hearing of one person.
ஒரு நபர் இப்படி பேசிக் கொண்டிருந்தார்.
He was working in a bank in Karnataka.
கர்நாடகாவிலே ஒரு வங்கியிலே பணி செய்து கொண்டிருந்தார்.
He began to get spots of leprosy on his hand.
அவருடைய கையிலே அவருடைய முன்னங்கையிலே தொழுநோயினுடைய அறிகுறிகளாக சில வெள்ளை புள்ளிகள் தென்பட ஆரம்பித்தது.
Many years ago before it was widespread knowledge that leprosy can be cured completely.
அநேக ஆண்டுகள் முன்பதாக தொழுநோய் குணமாக்கப்படக்கூடிய ஒரு வியாதி என்று அது நிலைநாட்டப்படுவதற்கு முன்பதாக அவருக்கு வந்தது.
He did not know anything about cure. He knew that everybody hated leprosy.
எல்லாரும் தொழுநோயை வெறுத்தார்கள், தொழுநோயாளிகளை வெறுத்தால் என்று மட்டும் அறிந்திருக்கிறார் இல்லாமல் தொழுநோய் குணமாக்கப்பட முடியும் என்பதை அவர் அறியவில்லை.
So what did he do?
ஆகவே அவர் என்ன செய்தார்?
He started wearing long sleeve shirts.
முழுக்கை சட்டை அணிய ஆரம்பித்தார்.
But long sleeve shirts won't heal your leprosy.
இப்படி முழுக்கை சட்டை அணிவது உங்களுடைய தொழுநோயை குணப்படுத்தாது.
It can cover it.
அது தொழுநோயை மூடலாம்.
As it spreads and spreads and spreads, nobody can see it.
அங்கே உள்ளேயே அது பரவிக்கொண்டே இருக்கிறது, யாரும் அதை பார்க்க முடியாது.
All diseases tend to spread unless they are cured.
எல்லா வியாதிகளுமே குணமாக்கப்பட முடியவில்லை என்று சொன்னால் அது பரவிக்கொண்டே போகும்.
Even a cancer.
ஒரு புற்றுநோயும் அதே போல பரவிக்கொண்டே இருக்கும்.
And sin also.
பாவமும் அதே போல தான்.
So it's very dangerous to live being happy with the opinion of others.
அவே மற்றவர்கள் என் மீது என்ன அனுமானம் அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள் என்று அதன் அடிப்படையிலேயே வாழ்வது ஆபத்தானது.
We must develop the habit of living before the face of God.
தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வாழக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.
As I said in my last session.
கடந்த செய்தியிலே நான் சொன்னது போல
One mark of living before God's face is that he will show us sins that we never knew in our inner life.
நம்முடைய உள்ளான வாழ்க்கையில் இதுவரை அறியாத பாவங்களை இயேசு நமக்கு காண்பிப்பார். அதுதான் தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய தன்மை.
That is like showing us there is a snake hidden under that cupboard that you did not know for 20 years.
நீங்கள் 20 ஆண்டுகளாக அறியவில்லை அந்த கபோர்டுக்குள்ளாக ஒரு பாம்பு மறைந்து கொண்டிருக்கிறது.
Isn't it good that we discover it?
அதை கண்டுபிடிப்பது நல்லதா இல்லையா?
Maybe somebody irritated you somewhere in the office or on the road.
அலுவலகத்திலோ சாலையிலோ யாரோ உங்களை எரிச்சல் ஊட்டினார்கள்.
And your reaction showed you that You're not such a Christ-like person after all.
இப்பொழுது அந்த எரிச்சலூட்டுதலின் விளைவாக நீங்கள் பின் விளைவாய் நடந்து கொண்டீர்களே, அது நீங்கள் கிறிஸ்துவுக்கொத்த சுபாவம் உங்களுக்கு இல்லை என்பதை காண்பிக்கிறது.
You should be thankful to that person who irritated you.
உங்களை எரிச்சலூட்டின அந்த நபருக்கு நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
Because he has shown you something inside which you never knew was there.
இதுவரை உள்ளே இருக்கிறது என்று தெரியாத ஒன்றை அந்த நபர் தான் உங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்.
It's like if somebody comes to your house and in anger pushes down that cupboard.
யாரோ ஒருவர் உங்க வீட்டுக்கு வருகிறார், கோபப்பட்டு அந்த கபோர்டை அவர் கீழே தள்ளி விடுகிறார்.
And one snake comes out from there.
தள்ளப்பட்ட கபோர்டுக்குள்ளே இருந்து ஒரு பாம்பு வெளியே வருகிறது.
You did not know it was there.
அதுவரை உள்ளே இருந்தது உங்களுக்கு தெரியவில்லை.
You should go and thank this man who pushed your cupboard down.
உங்க வீட்டுக்கு வந்து அந்த கபோர்டை கோபத்தில் தள்ளின அந்த மனிதனுக்கு தான் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும்.
It's like that.
அது போலதான்.
Many things that other people who hate us.
அநேக காரியங்களிலே நம்மை பயக்கிற மக்கள்
what they write to us and do to us.
அவர்கள் நமக்கு நம்மை குறித்து மோசமாக எழுதுகிறார்கள், குறை சொல்லி எழுதுகிறார்கள்.
If it brings to light something in our flesh which we did not know.
அதுவரை நாம் அறிந்திருந்தாத ஏதோ ஒரு சில காரியங்களை நம்முடைய மாம்சத்தில் உள்ள காரியங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்குமே ஆனால்
we should be thankful.
நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
See, Peter should be very thankful to that servant girl who said, "You are a Galilean, I know you are with Jesus."
நீ ஒரு கலிலேயன், இயேசுவோடு கூட இருந்தா என்று சொன்ன அந்த வேலைக்காரன் பெண்ணுக்கு பேதுரு நன்றியுள்ளவனாய் இருக்க வேண்டும்.
He started cursing and swearing. Can you imagine the apostle cursing and swearing like that?
அவர் உடனே சபிக்கும் சத்தியமானவும் தொடங்கினார். ஒரு அப்போஸ்தலன் அப்படி செய்வதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
After 3.5 years of walking with Jesus, he's cursing and swearing.
இயேசுவோடு கூட 3.5 ஆண்டுகள் நடந்து வாழ்ந்த பிறகும் கூட இப்பொழுது இயேசுவை சபிக்கவும் சத்தியமானவும் தொடங்குகிறார்.
I don't know what all bad language Peter used there.
அங்கே எவ்விதமான கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேதுரு பயன்படுத்தினார் எனக்கு தெரியாது.
He should be thankful to that servant girl.
அந்த வேலைக்கார பெண்ணுக்கு நன்றியுடையவராய் பேதுரு இருக்க வேண்டும்.
Thank you very much.
மிகவும் நன்றி.
You showed me something in my heart which my listening to Jesus sermons for 3.5 years did not show.
இயேசுவோடு 3.5 ஆண்டுகள் பிரசங்கத்தை கேட்டு வந்திருந்த அந்த காரியம் கூட எனக்கு வெளிப்படுத்தாத ஒரு காரியத்தை நீ இப்பொழுது வெளிப்படுத்தி விட்டாய்.
So you can hear so many things in the church and you may not get as much light as some but you hates you in your office provokes you and you discover something.
நீங்கள் சபையிலே எவ்வளவோ செய்திகளை கேட்டிருந்தும் அதிலே நீங்கள் மாறாதவர்கள், அலுவலகத்திலே யாரோ ஒருவர் உங்கள் மீது எரிச்சல்பட்டு கோபப்பட்டு செய்த ஒரு காரியத்தின் மூலமாய் நீங்கள் வெளிச்சம் பெற முடியும், நன்மை பெற முடியும்.
What you hear in the church is how to deal with that situation when you face that over there.
ஆனால் சபையில் என்ன கேட்கிறீர்கள் என்று சொன்னால் அங்கே அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் சபையிலே கேட்கிறீர்கள்.
Many people in the Christians
அநேக கிறிஸ்தவர்கள்
disagree with us.
நம்மோடு ஒத்துக்கொள்வதில்லை.
That's been happening for 40 years.
40 ஆண்டுகளாக நாம் பிரசங்கிக்கிற காரியங்களை ஒத்துக்கொள்வதில்லை.
And what they say is you are just sitting and perfecting yourselves forever and ever.
நீங்கள் ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு மக்களை எப்பொழுது பார்த்தாலும் பூர்ணப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள் என்று நம்மோடு நம்மேல் குற்றம் சாட்டுகிறார்கள்.
You are not reaching out to India and bringing more people to Christ from all the villages.
நீங்கள் இந்தியாவை தேவனுக்காக ஆதியம் பண்ணவில்லை, பல கிராமங்களுக்கும் வட இந்திய பகுதிகளுக்கும் நீங்கள் செல்லுவதில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள்.
So we have many answers to that.
அதற்கு நம்மிடத்திலே பல பதில்கள் உண்டு.
Not that we tell them but that we should know.
அவர்களுக்கு சொல்வதற்கான பதில் அல்ல, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பதில்கள்.
People have asked me.
ஜன் கேட்டிருக்கிறார்கள்.
What did Jesus say in Luke 15?
லூக்கா 15 அதிகாரத்தில் இயேசு என்ன சொன்னார்?
That's what they tell me.
இப்படி தான் சொல்கிறார்கள்.
If a man has 100 sheep, Luke 15:4.
லூக்கா 15:4. ஒரு மனிதருக்கு 100 ஆடுகள் இருக்குமேனால்
one of them is lost.
அதிலே ஒரு ஆடு தொலைந்து போனால்
he leaves the 99 and goes after that one and brings him back.
அவர் அந்த 99 ஆடுகளை விட்டுவிட்டு தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி போகிறார்.
He says, why aren't you doing that?
ஏன் நீங்கள் அந்த தேடின தொலைந்து போன ஆட்டை தேடுவதில்லை?
Why are you sitting with these 99 people here all the time?
ஏன் எப்பொழுது பார்த்தாலும் அந்த 99 ஆடுகளோடே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்?
I said because the 99 people Jesus spoke of here.
நான் சொன்னேன், நீங்க இயேசு சொல்லியிருக்கிறாரே அந்த 99 ஆடுகள்.
In verse 7
ஏழாம் வசனம்
are righteous people who don't need any repentance.
மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்கள்.
That means they have been so cleansed that they have come to a life of daily repentance that they don't need repentance.
அனுதின மனம் திரும்பலுக்குள்ளாக வந்து தங்களை சுத்திகரித்துக் கொண்டே வந்திருக்கக்கூடிய மக்கள் இப்பொழுது அவர்களுக்கு மனம் திரும்புதல் அவசியமே இல்லை.
There's no person in the world who doesn't need any repentance.
இந்த உலகத்திலே மனம் திரும்புதல் எனக்கு அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய எந்த மனிதனும் இல்லை.
But if you are in daily repentance you can say you are living in a state where you don't need any repentance.
ஆனால் அனுதினம் மனம் திரும்புதலிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் எனக்கு மனம் திரும்புதல் தேவையில்லை என்றால் அனுதினமும் நான் மனம் திரும்பிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம்.
So I said, if you have a flock of 99 people who are fighting and quarreling and all problems with themselves,
இப்பொழுது உங்களுக்கு ஒரு மந்தை இருக்கிறது, அதில் 99 பேர் இருக்கிறார்கள், 99 பேரும் ஒருவருக்கு ஒரு சண்டை போட்டுக்கொண்டு பிரச்சனை பண்ணி கொண்டே இருக்கிறார்கள்.
Then that sheep is much safer over there than if you bring him into this crowd.
அந்த ஆட்டை இப்படிப்பட்ட கூட்டத்துக்குள்ளே கொண்டு வருவதை காட்டிலும் அது இருக்க தொலைந்து போன அந்த இடத்திலேயே பாதுகாப்பாக இருக்கிறது.
He comes here, he'll get some sicknesses which he doesn't have over there.
இங்கே வந்தால் சில வியாதிகள் தொற்றிக்கொள்ளும், அப்ப அந்த இடத்திலே அந்த வியாதிகள் தொற்றிக்கொள்ளாது.
Let that sheep be there for some time till we make this flock a little better, then bring him in.
ஆகவே இப்போ இந்த மந்தையை சரி செய்யும் வரை அந்த ஆடு அங்கே இருக்கட்டும். சரி செய்த பிறகு அந்த ஆட்டை கொண்டு வருவோம்.
So it's not that we don't care for that.
ஆகவே நாம் அந்த ஆட்டிற்காக கர்சனைப்படவே இல்லை என்ற அர்த்தம் அல்ல.
We want to purify the flock and make them people who don't need any repentance.
மந்தையை இப்பொழுது நாம் ஆயத்தப்படுத்தி அதை சுத்திகரித்து இப்பொழுது மன திரும்ப அவசியமில்லாத ஒரு நிலைக்கு வர வேண்டும்.
And then we reach out also.
அப்பொழுது மற்ற ஆடுகளையும் நாம் சென்று அடைகிறோம்.
So that's how when CFC started we were about 7 or 8 people.
அப்படித்தான் அந்த CFC சபை ஆரம்பித்த பொழுது நாம் 7 8 மனிதர்களாக இருந்தோம்.
In one place.
ஒரு இடத்திலே.
Now in Tamil Nadu itself there are about 40 churches.
இன்னைக்கு தமிழ்நாட்டிலே மட்டும் 40 சபைகள் இருக்குது.
And all over there maybe 3,000-4,000 believers.
இங்கே அங்கே பார்த்தால் 3,000-4,000 விசுவாசிகள் இருக்கிறார்கள்.
So people can't say we are not reaching out.
ஆகவே நாம் சுவிசேஷத்தில் மற்ற இடத்திலே போய் அடையவில்லை என்று சொல்ல முடியாது.
We even have two churches in Tamil Nadu in villages where there was no church for 2000 years.
2000 ஆண்டுகளாக சபையே இல்லாத இரண்டு கிராமங்களிலே நம்முடைய சபை இப்பொழுது இருக்கிறது.
So that is all we are reaching out, but our concentration is keeping the church full of people who need no repentance.
ஆகவே நம்முடைய கருத்து எல்லாம் எங்கே இருக்கிறது, கவனம் எல்லாம் எங்கே இருக்கிறதோ, மனம் திரும்ப அவசியமில்லாத ஒரு மந்தை வரும் வரை அந்த மந்தையை ஆயத்தப்படுத்துவது.
A good church is a church where people need no repentance. That's the
நல்ல சபை என்னவென்று சொன்னால் மனம் திரும்ப அவசியமில்லாத மக்கள் இருக்கக்கூடிய சபை தான். அதான் லூக்கா 15
வாசிக்கிறோம். Those are Jesus words, not my words.
இவைகள் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, இயேசுவின் வார்த்தைகள்.
And you ask yourself, how can people need no repentance?
எப்படி மக்கள் மனம் திரும்ப அவசியமில்லாமல் போகும் என்று நீங்கள் கேட்கலாம்.
They are repenting daily.
ஏனென்றால் அவர்கள் அனுதினமும் மனம் திரும்பிக் கொண்டே இருக்கிறார்கள்.
They don't need to wash their feet because all the time they are washing their feet.
அவர்கள் காலை தனியாக கழுவ தேவையில்லை என்று சொல்லி எப்பொழுதுமே அவர் கால்களை கழுவிக்கொண்டே இருக்கிறார்.
Person who does not wash his feet or washes his feet once in 2-3 weeks is different.
2-3 வாரங்கள் காலை கழுவாத ஒருவர் அவர் காலை கழுவுவது அது வித்தியாசமானது.
So the church is a place where your church is a good church if the people there need no repentance.
ஆகவே உங்கள் சபை நல்ல சபை எப்பொழுது என்று சொன்னால் அங்க இருக்கிறவர்களுக்கு மனம் திரும்ப அவசியமில்லை என்று
சொல்லுவது. Because you taught them to repent daily.
என்னால் அனுதினமும் மனம் திரும்பும்படியாய் சொல்ல போதிக்கப்பட்டிருக்கிறது.
Only way to repent daily is like Isaiah repented.
அனுதினமும் மனம் திரும்புவது எப்படி என்று சொன்னால் ஏசையா மனம் திரும்புவது போல.
See the glory of Jesus.
இயேசுவின் மகிமையை காண்பது.
And you don't need a sermon.
உங்களுக்கு எந்த பிரசங்கம் தேவையில்லை.
Immediately you will see.
உடனடியாக நீங்கள் அதை பார்க்கிறீர்கள்.
I'll give you one or two examples of that.
அதனுடைய ஒன்று இரண்டு உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
How I found it.
நான் எப்படி கண்டுபிடித்தேன்.
And there are many many more like that.
அதுபோல இன்னும் அநேக காரியங்கள்
இருக்கிறது. See the glory of Jesus when you read the Bible.
நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது இயேசுவின் மகிமையை பார்ப்பது.
I'm giving you an example so that you can do that when you read the Bible.
நீங்களும் வேதத்தை வாசிக்கும் பொழுது அப்படி இயேசுவின் மகிமையை பார்க்க முடியும். ஆகவே உங்களுக்கு உதவி செய்ய முடியும்.
You know, we live in a world where people can call us all types of bad names.
நம்மை கெட்ட பெயர்களை சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
Even Christians.
கிறிஸ்தவர்களும் கூட.
Call us, they have called me heretic, false teacher, the devil, everything.
கள்ளபோதகர், பிசாசு, துருபதேசக்காரர் இதெல்லாம் அழைத்திருக்கிறார்.
One group of Christians years ago published a tract.
ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் எவ்வளவு ஆண்டுகள் முன்பாக ஒரு துண்டு பிரதியை அச்சடித்தார்கள்.
The head of the serpent now lives in 16 Decosta Square, which is my
house. சர்ப்பத்தின் தலை 16 டெகோஸ்டா ஸ்கொயரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அச்சடித்தார். அதுதான் என்னுடைய வீடு.
Tract.
துண்டு பிரதி. அதை விநியோகிக்கிறார்கள்.
We used to have a magazine called Hidden Treasures.
மறைவான பொக்கிஷம் என்றதான நான் பத்திரிகையை வெளியிட்டுக் கொண்டிருந்தோம்.
And when I was in Kerala, somebody distributed a tract called Poisonous Treasures.
கேரளாவிலே நான் போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே மறைவான பொக்கிஷங்களுக்கு ஈடாக விஷமுள்ள பொக்கிஷங்கள் என்று ஒரு பத்திரிகை அடித்து எல்லாருக்கும் கொடுத்து
கொண்டிருந்தேன்.
மறைவான விஷம்.
Very interesting tract.
மிகவும் சுவாரஸ்யமான ஒரு துண்டு பிரதி.
Supposed to make fun of our paper.
நம்முடைய மக்களை கிண்டல் செய்து கேலி செய்யக்கூடிய ஒரு துண்டு பிரதி.
So we must react in a good way to all these things.
இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நாம் நல்ல விதத்திலே
தான் பதில் செய்ய சொல்ல வேண்டும். காரைக்கல்
நான் காரைக்காலில் ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது
all the Pentecostal leaders published a tract.
அங்குள்ள பெந்தகோஸ்தே சபையின் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு துண்டு பிரதி.
With all the pastors' names at the bottom.
அந்த துண்டு பிரதியினுடைய பின் பக்கத்திலே எல்லாருடைய பாஸ்டர்மார்களுடைய பெயரும் இருந்தது.
Title was the false prophet has come to Karaikal.
அந்த துண்டு பிரதியினுடைய தலையங்கம் கள்ள தீர்க்கதரிசி காரைக்காலுக்கு வந்திருக்கிறார்.
We were having public meetings there.
அங்கே நாம் பொதுக்கூட்டம் வைத்திருந்தோம்.
And they were standing outside the mandapam distributing it little distance away to people who were coming.
மண்டபத்துக்கு வெளியே கொஞ்சம் தள்ளி இருந்து இதை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். மக்கள் அங்கே போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள்.
So I sent a message, you give me some copies, I'll distribute it to the people inside the மண்டபம் ஆல்சோ.
நான் அவர்களுக்கு எனக்கு கொஞ்சம் பிரதிகளை தாருங்கள், மண்டபத்தில் உள்ளவர்களுக்கும் நான் விநியோகிக்கிறேன் சொன்னேன்.
And tell them, listen, if you are afraid of all these bad names, better go home now itself.
மக்களுக்கு நான் சொன்னது என்னவென்றால், இந்த கெட்ட பெயர்களுக்கு எல்லாம் பயந்தால் இப்பொழுதே வீட்டுக்கு போய்விடுங்கள்.
In Deuteronomy, the Lord told the Israelites,
உபாகமத்திலே ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னார்,
when you go to battle,
போருக்கு போகும்பொழுது,
first of all, tell the people, all those are afraid, go home.
முதலாவதாக பயப்படுறவர்கள் எல்லாம் வீட்டுக்கு போங்கள் என்று சொல்லுங்கள்.
So that's what we also say.
அதுதான் நாமும் சொல்லுகிறோம்.
You'll be called bad names.
கெட்ட பெயர்களால் நாம் அழைக்கப்படுவோம்.
Wholeheartedly follow Jesus.
பின்பற்றுகிறவர்கள்.
So all those who are afraid, gar vapsi, go right home now itself.
அவை பயப்படுகிறவர்கள் எல்லாரும் இப்பொழுதே உங்கள் தாய் வீட்டுக்கு போய்விடுங்கள். கர் வாப்சி.
கர் வாப்சி has become a very famous expression in India nowadays.
இப்பொழுதுள்ள நாட்டிலே கர் வாப்சி என்ற பதத்துக்கு மிகவும் பிரபலம் அடைந்து வருகிறது.
That is what the Lord said in Deuteronomy.
இது இப்பொழுதுள்ள அப்பொழுதே ஆண்டவர் உபாகமத்திலே சொல்லிவிட்டார்.
You are afraid, go home.
பயந்தவர்கள் எல்லாரும் போய்விடுங்கள்.
So I say that in the church.
நான் சபையில் அதை சொல்கிறேன்.
You are afraid of being called bad names and people being against you, you better go home now itself.
மக்கள் நமக்கு விரோதமாய் மாறி விடுவார்களோ, நம்மை கெட்ட பெயர் சொல்லி விடுவார்கள் பயப்படலாம், இப்பொழுதே போய்விடுங்கள்.
Jesus was also called bad names.
இயேசுவும் கூட கெட்ட பெயர்களால் அழைக்கப்பட்டார்.
Matthew 12.
மத்தேயு 12 அதிகாரம்.
It says in verse 24 they called him Beelzebul, the ruler of demons.
4 வசனத்திலே இயேசுவை பெயெல்செபூல்
ruler of demons. Because he is the ruler of demons, he tells the demons to get out and the demons go.
பிசாசின் அதிபதியா இருக்கிறபடினாலே பிசாசுகளை பார்த்து விரட்டினால் அவைகள் போகிறது என்று சொன்னார்.
Can you imagine calling the son of God the devil?
தேவனுடைய குமாரனை பிசாசு என்று அழைப்பதை கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா?
That's the worst name you can call to the best person who walked on the earth.
இந்த பூமியிலே நடந்த மிக சிறந்த ஒரு மனிதரை, ஒரு நபரை மிக மோசமான ஒரு பெயரை சொல்லி அழைப்பது எவ்வளவு கொடூரம்.
And look what he said.
என்ன சொன்னார் என்று
பாருங்க. Verse 32.
32வது வசனம்.
Whoever shall speak a word against the son of man, it shall be forgiven.
எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று மத்தேயு 12:32 வாசிக்கிறோம்.
Did you read that carefully?
கவனமாய் வாசித்தீர்களா?
Not only you are forgiven.
நீங்கள் மட்டும் மன்னிக்கப்படுவதல்ல.
For the next 2000 years anybody who speaks against me is forgiven.
அடுத்த 2000 ஆண்டுகளுக்கு யார் பேசினாலும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும்.
What a wonderful way to react.
எப்படி நல்ல விதத்திலே இதற்கு பிரதியாய் பிரதிகிரியை செய்வது பாருங்க.
You see the glory of Jesus there.
இங்கே இயேசுவின் மகிமையை நாம் பார்க்கிறோம்.
Lord, this is how I must react whenever anybody says anything against me.
ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் யாராவது எனக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியத்தை சொன்னால் நானும் ஆண்டவரே நீர் நடந்தபடியே நான் நடந்து கொள்ள வேண்டும்.
We can see the glory of Jesus.
அங்கே இயேசுவின் மகிமையை பார்க்கிறோம்.
Everywhere.
எல்லா இடங்களிலேயும்.
See another example.
இன்னொரு உதாரணம்.
John chapter 7.
யோவான் 7 அதிகாரம்.
Jesus lived in Capernaum and he walked about 100 kilometers to Jerusalem.
இயேசு கப்பர்நோமிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது எருசலேமை நோக்கி 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை நடந்து சென்றார்.
Jerusalem in the temple he was preaching.
எருசலேம் தேவாலயத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்.
During the feast time.
பண்டிகை நாட்களிலே.
And at the end of the preaching.
அவருடைய பிரசங்கத்தின் முடிவிலே.
You know there are people who said things like this.
இது போன்று மக்கள் சொன்னார்கள்.
Verse 46. Nobody ever preached like this man.
46ஆம் வசனத்திலே இவர் பேசுகிறது போல யாரும் ஒரு காலம் பேசினதில்லை
என்று சொன்னார்கள்.
அந்த தேவாலயத்தில் இதுவரை அவர்கள் கேட்ட பிரசங்கியார்களில் இவர்தான் வல்லமையான பிரசங்கியாராக இருந்தார்.
Some people were so blessing. Verse 41, surely, verse 40, this is definitely the prophet.
மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசிதான் என்று பிரசங்கத்தை கேட்டவர் சொன்னார். 40ஆம் வசனம்.
Verse 41, this is the Messiah.
41ஆம் வசனத்தில் இவர்தான் மேசியா என்று சொன்னார்கள்.
So many people appreciated it.
அநேகர் அதை மெச்சிக்கொண்டார்கள்.
But,
ஆனால்
nobody invited him to stay with them in that night in their home.
அந்த இரவிலே எங்களுடைய வீட்டிலே வந்து தங்குங்கள் ஆண்டவரே என்று சொல்லி யாருமே அவரை அழைக்கவில்லை.
He was coming from 100 kilometers away.
அவர் 100 கிலோமீட்டருக்கு தூரத்திலிருந்து பிரயாணம் செய்து இந்த இடத்திலே பிரசங்கிக்க வந்திருக்கிறார்.
They all said nice things about his message.
அவருடைய செய்தியை குறித்து எல்லாம் நன்றாக பேசிவிட்டு
போய்விட்டார். Verse 53, everybody went to his own home.
பாத்தீங்களா 53ஆம் வசனம். பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள்.
And nobody took invited Jesus.
யாரும் இயேசு எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் தங்கிருங்கள் என்று கூப்பிடவில்லை.
You come from Capernaum, where are you staying tonight?
ஆண்டவரே, நீர் கப்பர்நோமிலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீரே, இன்று இரவு எங்கே தங்க போகிறீர்?
So Jesus, verse 1, chapter 8, verse 1, went to the Mount of Olives.
அவர் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு எங்கே போனார்? ஒலிவ மலைக்கு போனார்.
I think he would have praised the Father. Thank God it's not raining. I can sleep under the trees tonight.
அங்கே அவர் என்ன செய்திருப்பார்? இந்த மழை பெய்யவில்லை, பிதாவை துதித்திருப்பார், ஆண்டவரே உமக்கு நன்றி, உம்மை ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் மரத்தடியில் படுத்து தூங்கியிருப்பார்.
Spend some time with you.
பிதாவே, உம்மோடு கூட இப்பொழுது சற்று நேரம் நான் செலவிட முடியும்.
Maybe if I had gone somebody's home, I'd be speaking to them the whole time. Maybe you want to speak to me.
ஒருவேளை நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தால் அவர்களிடையே நான் முழு நேரமும் பேசிக் கொண்டிருந்திருக்க வேண்டும். இப்பொழுது நீர் என்னோடு கூட பேசலாம் ஆண்டவரே.
You always see something good.
எப்பொழுதுமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நன்மையானதே பார்க்கிறார்.
When people did not care for him.
ஜனங்கள் அவரை குறித்து அக்கறைப்படாத இருந்த பொழுது,
நெக்ஸ்ட் மார்னிங்,
அடுத்த நாள் காலையில்,
verse 2,
இரண்டாம் வசனம்,
he came back.
அவர் திரும்பி தேவாலயத்துக்கு
வந்தார். Again preached and all the people came and were listening to him.
அங்கே அவர் பேசும் பொழுது அநேகர் வந்து அவருடைய உபதேசத்தை கேட்டார்கள்.
And he did not make them feel bad by saying, well, last night I had a good sleep under the trees or something.
அடுத்த நாள் உபதேசம் பண்ணும்போது கடந்த நாளிலே நான் மரத்தடியிலே நன்றாக தூங்கினேன் எல்லாம் அவர் சொல்லவில்லை.
You know how sometimes when a preacher is not very happy with something you did, he will introduce it in the message.
நீங்கள் செய்த சில விஷயத்திலே பிரசங்கியாருக்கு சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் செய்தியிலே நாசுக்காக அதற்கு ஒரு அறிமுகம் போல அவர் கொடுத்து விடுவார்.
Or in conversation.
அல்லது உரையாடலே அப்படியே நாசுக்காக சொல்லி விடுவார்.
He was so free from that.
ஆனால் இயேசு அதிலிருந்து முற்றிலுமாய் விடுதலை பெற்றிருந்தார்.
Actually he would have said, it is a good thing nobody invited me. I had a wonderful time with my father last night.
சொல்ல போனால் யாருமே நீங்கள் கூப்பிடாத நல்லதுதான், நான் பிதாவினிடத்தில் நல்ல அருமையான நேரம் எனக்கு கிடைத்தது என்று சொல்லியிருக்கலாம்.
Because then I have a message for you today also.
அப்படி செலவழித்த நிமித்தமாக இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவதற்கு எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது.
I learned something from that.
இதிலிருந்து நான் உன்னை விரும்புகிறேன்.
You are also a preacher.
நீயும் ஒரு பிரசங்கியார்.
You travel to many places.
நீ பல இடங்களுக்கு பிரயாணம் செய்கிறாய்.
Of course nobody has ever said made me sleep under the trees in my life so far.
இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் யாருமே என்னை மரத்தடியிலே தூங்க விட்டதில்லை.
But there can be other things in which they can ignore or
ஆனால் பல காரியங்களிலே அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம், அல்லது அதை காணாமல் விட்டிருந்திருக்கலாம்.
It doesn't happen in any CFC church. They treat me like a king.
சிஎஸ்சி சபையில் அப்படி நடப்பதில்லை, அவர்கள் எல்லாரும் ராஜாவை போல
நடத்துகிறார்கள்.
செய்ய வேண்டாம் என்று
தான் சொல்கிறேன்.
எங்கேயோ யாரோ ஒருவர் உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய மறந்து
விடுகிறார்கள்.
அங்கே இயேசுவின் மகிமை பார்க்க முடியறதா?
That's something good that can come out of that.
அதிலிருந்து ஏதோ ஒரு நன்மை பிறக்க முடியும்.
Seek for that.
அதை தேடு.
But if you have a complaint, you'll miss that good thing.
அதற்கு மாறாக அதை ஒரு புகாராக ஒரு குறையாக சொன்னால் அந்த மகிமையை மறந்து
இழந்து விடுவாய். As a preacher, it's not just for me as a preacher.
ஒரு பிரசங்கியாக இருக்கக்கூடிய எனக்கு மட்டுமல்ல.
You find you expect somebody to do something for you when you go to your relative's home or somewhere else.
உங்களுடைய உறவினர் வீட்டுக்கு செல்கிறீர்கள் அல்லது வேறு யாராவது வீட்டுக்கு செல்கிறீர்கள், ஏதோ ஒன்று செய்ய மறந்து விடுகிறார்கள்.
Don't have a complaint.
அதை குறித்து நீங்கள் குறை சொல்ல வேண்டாம்.
If you have a complaint, you will miss what God has for you in that difficult circumstances.
அந்த கடினமான சூழ்நிலையிலே நீங்கள் குறை சொல்ல ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய சிறந்ததை நீங்கள் இழந்து விடுவீர்கள்.
I'll tell you some of the most precious lessons I have learned are through difficult circumstances.
உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? நான் கற்றுக்கொண்ட சில விலையேறப்பட்ட பாடங்கள் கடினமான சூழ்நிலையில் தான் கற்றுக்கொண்டேன்.
When some religious people took me to court for 10 years.
10 ஆண்டுகளாக மதவாதிகள் என்னை வழக்கு மன்றத்துக்கு எடுத்து சென்றார்கள்.
You know, for the gospel's sake.
சுவிசேஷத்தின் நிமித்தமாய்.
All the way to Supreme Court.
எதுவரை என்று சொல்ல உச்சநீதிமன்றம் வரை.
I learned something there which nobody else could have taught me.
வேறு யாருமே எனக்கு கற்றுக் கொடுக்காத காரியங்களை அங்கே நான் கற்றுக்கொண்டேன்.
So it is in difficulties that we learn things.
ஆகவே கஷ்டத்தினூடே தான் நாம் காரியங்களை கற்றுக் கொள்கிறோம்.
We must not neglect them.
நாம் அதை ஒரு காலம் அற்பமாய் எண்ண கூடாது.
Even our children may sometimes go through difficult things, we have to instruct them.
நம்முடைய பிள்ளைகளும் கூட சில சமயத்தில் கடினமான சூழ்நிலை கடந்து செல்லலாம், அப்பொழுது நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும்.
See, my children went to a school.
என்னுடைய பிள்ளைகள் பள்ளிக்கு சென்றார்கள்.
Christian school.
ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடம்.
Some of the teachers did not like me.
அங்கே என்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த சில ஆசிரியர்களுக்கு என்னை பிடிக்கவில்லை.
They belonged to another denomination. They did not like CFC.
அவர்கள் வேறு சபையை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு CFC பிடிக்காது.
Because some people from that church was coming to our church.
என்ன அந்த சபையிலிருந்து சிலர் நம்முடைய சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள்.
So they would trouble my children in the school.
ஆகவே பள்ளியிலே என்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கஷ்டம் கொடுக்க ஆரம்பித்தார்கள்.
பட் மை ஃபர்ஸ்ட் 2-3 சில்ட்ரன் வென்ட் ஓகே தே ஸ்ட்ரகிள்ட் அண்ட் வென்ட் த்ரூ ஸ்கூல்.
என்னுடைய முதல் மூன்று மகன்களும் அவர்கள் சில கஷ்டங்களுக்குள்ள கடந்து சென்றார்கள். சரி என்று அவர்கள் கடந்து போய்விட்டார்கள்.
When it came to the fourth one,
நான்காவது மகன் வரும்பொழுது
he was facing real difficulties
உண்மையாலுமே பள்ளியிலே மிகவும் கஷ்டப்பட்டான்
teacher would humiliate him in so many ways
எல்லார் முன்னாகவுமே அவனை சிறுமைப்படுத்துவது அவனை அவமானப்படுத்துவது
even put down his rank in the subject
அவனுக்கு கிடைத்த மார்க்கங்களை காட்டிலும் குறைவான மதிப்பெண்களை கொடுத்தார்கள்
so when he was in the 9th standard
ஆகவே அவனுக்கு 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது
he said dad
அப்பா
after the final exam
இந்த கடைசி தேர்வு முடிந்த உடனே
I don't want to go to this school next year
இந்த பள்ளிக்கு அடுத்த வருஷம் நான் போகவே மாட்டேன்
they are so evil to me
அவள் எனக்கு வெகு தீமையாய் தீமை செய்கிறார்கள்
I said how can we leave in the 9th standard next year is your ICSE 10th standard
அடுத்த வருஷம் நீ 10வது தேர்வு எழுத வேண்டுமே 9வது வகுப்பில் எப்படி இந்த அவள் பள்ளி விட்டு போக முடியும் என்று
சொன்னேன் they are treating me so unjustly and so
அவள் அநீதியாய் என்னை நடத்துகிறார்கள் எனக்கு பிடிக்கவில்லையப்பா
so I told him
நான் சொன்னேன்
I said when you grow up
நீ வளரும் பொழுது
you think you are going to go into an office or a world where everybody is nice to you and treat you nicely
எல்லாரும் உனக்கு நல்லவர்களாகவே இருக்கக்கூடிய உன்னை நன்றாக நடத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக போகிறாய்
you don't know what the world is like the world is an evil place
இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று உனக்கு தெரியாது இந்த உலகமானது தீமையான உலகம்
especially if you are a christian
குறிப்பாக நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால்
they will not treat you nicely
அவர்கள் உன்னை நன்றாக நடத்த மாட்டார்கள்
they will make life difficult for you
உனக்கு வாழ்க்கை கஷ்டமாக்கி விடுவார்கள்
they will do unjust things
அநீதியான காரியங்களை செய்வார்கள்
just like this teacher puts you down there also you'll be put down more than this
ஆசிரியர்கள் சிறுமைப்படுத்தினது போல அங்கே இன்னும் அதிகமாக சிறுமைப்படுத்துவார்கள்
so you are getting a training for the future
ஆகவே எதிர்காலத்துக்கு என்று இங்கே உனக்கு ஒரு பயிற்சி கிடைக்கிறது
and we are not paying anything for this training
இந்த பயிற்சிக்கு நாம் எந்த கட்டணமும் செலுத்துவதில்லை
for your science and maths and all we are paying fees every month
உன்னுடைய விஞ்ஞானத்துக்கும் கணிதத்துக்கும் நாம் கட்டணம் கட்டுகிறோம்
for this more important education with zero fees
அதாவது அதிக முக்கியமான பாடத்திற்கு உள்ள கட்டணம் பூஜ்யம்
so learn it
ஆகவே கற்றுக்கொள்
So I sent him back to
அதே பள்ளிக்கு அனுப்பினேன்
to 10th standard
10ஆம் வகுப்புக்கு
and he did well he did well
நன்றாக செய்தார்
we must teach our children
நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும்
learn from jesus
இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்
don't complain but try to get some good out of that evil
அந்த தீவிலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக் கொள்ளும்படியாக நீ வாழ வேண்டும்
God is a great master at bringing good out of evil
தீமையிலிருந்து நன்மையை கொண்டு வருவதிலே நம்முடைய தேவன் மிகப்பெரிய ஒரு எஜமான்
So when we look at Jesus
நாம் இயேசுவை பார்க்கும்போது
not the law
பிரமாணம் அல்ல
this remove the handkerchief from the bible
அந்த வேதத்திலே காணப்படுகிற அந்த கைக்குட்டை நீக்கி
விடு see the glory of Jesus
அங்க இயேசுவின் மகிமையை பார்க்க முடியும்
see for example his crucifixion
உதாரணமாக அவருடைய சிலுவை மரணத்திலே
do you know that the crucifixion was the worst evil committed on earth in 6000 years of man's history
மனித 6000 வருஷ சரித்திரத்திலே மிகவும் கொடூரமான ஒரு கொடுமை மனிதனுக்கு இழைக்கப்பட்டது என்று சொன்னால் அதுதான் ஒருவரை சிலுவையிலே அறையக்கூடிய ஒரு காரியம்
people read now about the ISIS is doing in Syria and all beheading people and all that
இன்றைக்கு ISIS என்றதன தீவிரவாதிகள் சிரியாவிலேயும் மற்ற இடங்களிலேயும் மக்களை கழுத்து அறுத்து கொலை செய்கிறது போல கொடூரமான காரியம் நாம் அதை பார்க்கும்போது பயந்து போகிறோம் என்ன கொடுமையான மக்கள் என்று சொல்லி அதிர்ச்சி
அடைகிறோம்
நீங்கள் இதை சிலையில் அறையப்படுவதோடு ஒப்பிட்டு பாருங்கள் அது சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொட்டு தண்ணீரை போல
the thing is we don't really see what an evil the crucifixion was
அங்கே சிலுவையில் அறையப்படுவது என்பது எவ்வளவு கொடுமையானது என்பதை நாம் பார்க்கவில்லை
because it was done against such a pure person
என்றால் அவ்வளவு தூய்மையான ஒரு நபருக்கு விரோதமாக செய்யப்பட்ட கொடூரம்
the most horrible wicked sin ever committed
மிகவும் கொடூரமான மோசமான செய்யப்பட்ட பாவம்
at the same time
அதே நேரத்திலே
the best thing that ever happened on this earth was the crucifixion of Jesus Christ
இந்த பூமியிலே நடந்த மிகவும் சிறந்த ஒரு காரியம் இருக்குமேயானால் அதுவும் இயேசுவின் சிலுவை மரணம்
from man's side it was evil from god's side it was the best thing
மனிதனுடைய பார்வையிலே வேண்டுமானால் அது கொடூரமான மோசமான காரியமாக இருக்கலாமானால் தேவனுடைய பார்வையிலே அது சிறந்த ஒரு காரியம்
there we see a lesson on the cross which many people have not learned
அநேகர் கற்றுக்கொள்ளாத ஒரு பாடத்தை நாம் இந்த சிலுவையிலே படிக்கிறோம்
on the cross jesus died for my sins
அங்கே சிலுவையிலே இயேசுவினுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று தான் பார்க்கிறார்கள்
but on the cross god demonstrated another thing
ஆனால் அந்த சிலுவையிலே தேவன் இன்னொரு காரியத்தை விளக்கினார்
that the worst thing the devil can do god can turn into the very best thing for human race
சாத்தான் செய்யக்கூடிய மோசமான ஒரு காரியத்தை மனிதனுக்கு தேவன் மிகவும் நன்மையான காரியமே மாற்ற முடியும்
to teach us
நம்மை போதிக்க முடியாக
that whatever evil the devil does to you
உங்களுக்கு பிசாசு எந்த தீமையை செய்ய முற்பட்டாலும்
god can turn it into something good.
அதே ஒரு நன்மையான ஒரு காரியமாய் தேவன் மாற்ற முடியும்.
If he can turn the worst thing into the very best thing.
மோசமான காரியத்தை சிறந்த ஒரு காரியமாய் அவர் மாற்ற முடிந்தால்
none of us will ever suffer anything as bad as a crucifixion.
சிலுவை மரணத்தை போல நம்மளை யாருமே அந்த அளவு மோசமான காரியத்தை அனுபவிக்க போவதில்லை.
God can turn it into something good.
தேவன் அதை நன்மையான ஒன்றாய் மாற்றிவிட முடியும்.
That is the faith we must have because the world is full of evil people.
இந்த உலகம் தீமையான மக்களால் நிறைந்திருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும்.
Once you understand that,
இதை விளங்கிக் கொண்டால்
you will look at those people and say, Father, forgive them. They don't know what they're doing.
அந்த மக்களை பார்த்து நாம் என்ன சொல்ல முடியும் சொன்னால் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார் என்று சொல்ல முடியும்.
That is what we change our life when we look at Jesus.
இயேசுவை நோக்கி பார்க்கும்போது இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது.
Do you have a complaint against anybody in the world right now?
இந்த உலகத்திலே இப்பொழுதே யார் மீதாவது உங்களுக்கு எந்த ஒரு குறையோ அல்லது புகாரோ இருக்கிறதா?
Then I have to say.
அப்படியானால் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும்.
There is one thing on the cross you have not learned.
சிலுவை மரணத்திலே ஒரு காரியத்தை நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை.
You learned that your sins can be forgiven.
உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும் என்று கற்றுக்கொண்டீர்கள்.
Maybe you have gone one step higher and also learned that Satan was defeated on the cross.
இன்னும் ஒரு படி மேலே சென்று சாத்தான் சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டான் என்றும் கற்றுக்கொண்டீர்கள்.
But you have not understood that one part of that defeat is that the worst thing Satan does to you can turn to a good thing for you.
அந்த தோற்கடிக்கப்பட்ட அந்த பகுதியிலே ஒன்று என்னவென்றால் அவன் உங்களுக்கு செய்யக்கூடிய மோசமான காரியத்தை தேவன் நன்மையாக மாற்றிவிட முடியும்.
That you learn on the cross.
இது நாம் சிலுவையிலே கற்றுக்கொள்கிறோம்.
The worst thing that man can do மனிதன் உங்களுக்கு செய்ய turned into the very best thing.
மனிதன் உங்களுக்கு செய்யக்கூடிய மிகவும் கொடூரமான மோசமான ஒரு செயலியை தேவன் நன்மைக்கானதாய் மாற்றிவிட முடியும்.
It is a great lesson to learn from the cross.
சிலுவையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம்.
From that time when I understood it.
அந்த நேரத்திலிருந்து நான் என்ன விளங்கிக் கொண்டேன் என்றால்
Nobody taught it to me. I saw it in scripture.
யாரும் இதை கற்றுக்கொடுக்கவில்லை. நானே வேதத்திலே இதை பார்த்தேன்.
When I saw it.
நான் அதை வேதத்திலே பார்த்தபொழுது
it changed my attitude to everything that people do to me.
எனக்கு மக்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தின் மீதும் எனக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மையே மாறிவிட்டது.
I get so many emails and letters criticizing me for this, that and the other.
இதற்கும் அதற்குமாக எவ்வளவோ மக்கள் குறை சொல்லி எனக்கு இமெயிலையும் கடிதங்களையும் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள்.
I read it.
நான் அதை வாசிக்கிறேன்.
When I say, Lord, tell me, is there some truth in this?
ஆண்டவரே, இந்த கடிதத்தில் ஏதாவது உண்மை இருக்கிறதா சொல்லு ஆண்டவரே என்று கேட்கிறேன்.
It is true that sometimes our enemies tell us more truths about ourselves than our friends.
நம்முடைய நண்பர்களை காட்டிலும் சில சமயத்திலே நம்முடைய எதிரிகள் நமக்கு அதிகமான உண்மையை சொல்ல முடியும்.
So I always read it. If the Lord says forget it, I forget it.
அதை மறந்து விடு என்று சொன்னால் நான் அதை மறந்து விடுகிறேன்.
But that letter or that email can make me a better Christian.
ஆனால் அந்த கடிதமோ அந்த இமெயிலோ என்னை மேன்மையான ஒரு கிறிஸ்தவனாய் மாற்ற முடியும்.
That man did not write that to make me a better Christian.
ஆனால் அந்த மனிதன் எழுதும்போது என்னை மேன்மையான கிறிஸ்தவனாய் மாற்றும்படிக்காக அதை எழுதவில்லை.
He did it to hurt me.
அது என்னை காயப்படுத்த முடியாதான் எழுதினார்.
God can turn it for my good.
தேவன் அதை என்னுடைய நன்மைக்காக மாற்றிவிட முடியும்.
See this wonderful verse in Deuteronomy.
உபாகமத்தில் இருக்கக்கூடிய நல்ல வசனத்தை பாருங்கள்.
The book of Deuteronomy.
உபாகமம்
and chapter 23.
23ஆம் அதிகாரம்.
And verse 5.
உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
He's talking about Balaam who tried to curse Israel.
இஸ்ரவேலை சபிக்க முயற்சித்த பிலேயாமை குறித்து பேசுகிறார்.
It says here that the Lord was not willing to listen to Balaam, but the Lord turned the curse into a blessing because the Lord your God loves you.
கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார் என்று உபாகமம் 23:5 வாசிக்கிறோம்.
சோ ஹி குட் இஃப் somebody has cursed you,
யாராவது ஒருவர் உங்களை சபித்து விட்டால்,
ஹி இஸ் நாட் ட்ரைங் டு bless you,
அவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாய் அப்படி செய்யவில்லை.
He says God can turn the curse into a blessing.
ஆனால் அந்த சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்று வாசிக்கிறோம்.
We must have that faith.
நாம் இந்த விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டும்.
So we learn from Jesus.
ஆகவே நாம் இயேசுவிடத்தில் இருந்து கற்றுக்கொள்கிறோம்.
We see the glory of Jesus that he can turn everything for our good.
இங்கே ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்முடைய நன்மைக்காக மாற்றிவிட முடியும்.
We are very blessed people.
ஆகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள்.
So if we live in the presence of God.
ஆகவே நீங்கள் தேவ சமூகத்திலே வாழுகிறவர்களாக இருந்தால்.
See Psalm 16.
சங்கீதம் 16.
It says in Psalm 16.
சங்கீதம் 16 லே வாசிக்கிறோம்.
And verse 11.
சங்கீதம்
16 Psalm 16 verse 11
சங்கீதம் 16 11
In thy presence is fullness of joy
உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம்
I told you that in God's presence like Isaiah we get light on ourselves
ஏசாய் சொன்னது போல தேவனுடைய சமூகத்திலே நாம் நம்மை குறித்து வெளிச்சம் பெற முடியும் என்று சொன்னேன்
we can be cleansed from that
அதிலிருந்து நாம் சுத்திகரிக்கப்பட முடியும்
not only that
அது மட்டுமல்ல
in God's presence is fullness of joy
தேவனுடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம்
like a springing up joy
அங்கே உள்ளதான சந்தோஷமானது ஒரு ஊற்றை போல பொங்கிக் கொண்டே வரும்
never dry
அது ஒரு காலம் வற்றி போவதில்லை
so for myself on the basis of that verse I've come to one conclusion
ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையில் என்னை பொறுத்த மட்டிலே ஒரு தீர்மானத்துக்குள்ளாய் வருகிறேன்
any time in my life when I don't have joy
எந்த ஒரு கட்டத்திலே எனக்கு சந்தோஷம் இல்லாத ஒரு நிலை ஏற்படுகிறதோ
I am not in the presence of God
நான் தேவனுடைய சமூகத்தில் இல்லை என்ற அர்த்தம்
that's become a rule for me
அது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு விதியாகவே மாறிவிட்டது
why am I not in having joy now
இப்பொழுது ஏன் எனக்கு சந்தோஷம் இல்லை
in God's presence there is fullness of joy
தேவனுடைய சமூகத்திலே பரிபூரண சந்தோஷம் உண்டு
why am I not having joy then
எனக்கு ஏன் இப்பொழுது சந்தோஷம் இல்லை
I am not in God's presence
நான் தேவனுடைய சமூகத்திலே இல்லை
I am now looking at what the devil did I'm looking at what the devil did.
நான் இப்பொழுது பிசாசு எனக்கு என்ன செய்தோ அதை பார்த்து
கொண்டிருக்கிறேன். I'm looking at what people are saying.
ஜனங்கள் என்ன பற்றி என்ன சொல்கிறார்கள்?
What is the solution?
இதற்கு என்ன தீர்வு?
Come into God's presence.
தேவனுடைய சமூகத்திலே வந்து விடுங்கள்.
It's fullness of joy.
அங்கே சந்தோஷத்தின் பரிபூரணம் இருக்கிறது.
So maybe you're looking at your results were bad.
ஒருவேளை உங்களுடைய முடிவெல்லாம் மோசமாக இருக்குது என்று பார்க்கிறீர்கள்.
You know when my wife was doing an examination
என்னுடைய துணைவியார் ஒரு தேர்வு எழுதி கொண்டிருந்தார்கள்
she was doing her final year in Vellore I think
வெல்லூர்லே கடைசி ஆண்டு தேர்வு என்று எண்ணுகிறேன்
in the subject in which she was best
எந்த பாடத்திலே அவர்கள் சிறந்து விளங்கினார்களோ
because they used to go to Chennai for their examination
ஒவ்வொரு முறையும் தேர்வு எழுதுவதற்கு சென்னைக்கு செல்ல வேண்டும்
because the examiner there hated these Christians
கிறிஸ்தவர்களை அங்கே உள்ளதான அந்த தேர்வாளர் அதிகமாக வெறுத்தபடினாலே
and they saw her without any jewelry or anything
இந்த நகை அணியாமல் இங்கே வந்து எழுதி கொண்டிருக்கிறதை பார்த்தார்கள்
it was practical exam
அது ஒரு செயல்முறை தேர்வு
without even asking her one question failed her
ஒரு கேள்வி கூட கேட்காதபடிக்கு அவர்கள் அந்த தேர்விலே ஃபெயில் ஆக்கி விட்டார்
in the subject in which she was best
அந்த பாடத்திலே அவர்கள் சிறந்து விளங்கினார்கள்
and so she had to do that exam and had to stay on a few more months
I mean innum sila maadhangal ange thangi irundhu meendum ezhuda vendirundhathu
wasn't that bad
adu ketta karyam allava
but because she stayed on a few months
ange oru sila maadhangal adhigapatchamaga thangi irundhabadinale
during those few months I came and she met me
andha kurippitta maadhangalile naan idaipatten avargal ennai sandhithaargal
was that good or bad
agave ippozhudhu sollungal adu அந்த தேர்வாளர் செய்தது நல்லதா கெட்டதா என்று சொல்லுங்கள்
I told her once
நான் ஒரு முறை அவர்களிடத்திலே சொன்னேன்
I wish I could meet that examiner sometime and thank her so much for failing my wife
எப்பொழுதாவது அந்த தேர்வாளரை நான் சந்திக்க நீங்க உதவி செய்ய வேண்டும் நான் அவரை பார்த்து நீங்கள் இப்படி செய்த அப்படினாலே ரொம்ப நன்றி நான் அது நிமித்தமாய் தான் இவர்களை சந்தித்தேன் என்று
சொல்ல வேண்டும் You don't know what a good you did to me by failing my wife in that exam
என்னுடைய துணைவியாரை அந்த தேர்விலே நீங்கள் ஃபெயில் ஆக்கினது எவ்வளவு நன்மையான காரியமாய் செய்து விட்டீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது
You know there's a verse in John 13.
யோவான் 13 அதிகாரத்திலே ஒரு வசனம் உண்டு.
And verse
7.
It's a word you must remember by heart.
மனப்பாடமாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம்.
The word of Jesus.
இயேசுனுடைய வசனம்.
What I am doing now you don't understand, you will understand it later on.
யோவான் 13 அதிகாரம் 7 வசனம். நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய். இனிமேல் அறிவாய்
you take that as a prophetic word from the lord for you for the future
உங்கள் எதிர்காலத்திற்கென்று தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய தீர்க்கதரிசன வசனமாய் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள்
many times you will need that word
अनेक சமயங்களுக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு தேவைப்படும்
when something happens in your life and you say lord why this
ஏதோ ஒரு சம்பவம் நிகழும் பொழுது ஆண்டவரே ஏன் இப்படி நடக்கிறது
remember john 13:7
யோவான் 13:7 நினைவிலே வைத்துக்
கொள்ளுங்கள் what I am doing now you don't understand
நான் செய்கிறது என்னதென்று நீ இப்பொழுது உனக்கு தெரியாது
sometime later you will understand it
சில நாட்கள் கழித்து சில காலங்கள் கழித்து அறிந்து கொள்வாய்
this disappointment you had now
இப்பொழுது உனக்கு ஏற்பட்ட இந்த ஏமாற்றம்
you did not get that job
அந்த குறிப்பிட்ட வேலை கிடைக்கவில்லை
You failed in some examination.
சில தேர்வுகளிலே தோல்வி அடைந்து விட்டீர்கள்.
You were hoping to marry that girl, but she went and married somebody else.
ஒரு குறிப்பிட்ட பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை இருந்த பொழுது அந்த பெண் வேறு யாரையோ திருமணம் செய்து கொண்டாள்.
That boy you were waiting for, he went and married somebody else.
நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று காத்திருந்த அந்த பையன் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான்.
What to do?
என்ன செய்ய வேண்டும்?
John 13:7.
யோவான்
13:7. What I'm doing now you don't understand.
நான் இப்பொழுது செய்கிறது என்னன்னு உனக்கு விளங்காது.
But you will understand later.
ஆனால் இனிமேல் நீ அறிந்து கொள்வாய்.
That is a word from God.
இது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை.
I can think of so many things in my life.
நான் எவ்வளவோ காரியங்களை இப்பொழுது நான் பின்னிட்டு பார்க்க முடிகிறது.
You know, I told you I belong to another church when I came to Vellore in 1967.
நான் சொன்னேன் அல்லவா 1965 ஆம் ஆண்டு நான் வந்தபொழுது வெள்ளூர்ல வேறொரு சபையில் நான் இருந்தேன்.
If that church had not pushed me out,
அந்த சபை என்னை புறம்பே தள்ளாதிருந்ததானால்,
they pushed me out because I said there's something wrong here. I just mentioned that briefly in one sentence. I said something was wrong here.
Inge edho oru karyam thavaraga poi kondirukkirathu endru oru vaarthaiyai sonnen.
That is why they made me sit at the back for 3 years.
Idhe nimithamaga than avargal 3 varsham nee pesa koodathu endru ennai pinnal okkara veithuttar.
Just because one sentence I said.
Naan sonna oru vaakiyam.
But if that had not happened,
அது நடந்திருக்காவிட்டால்
I would have been sitting in that church for the next 20-30 years.
அடுத்த 20-30 ஆண்டுகள் அதே சபையில் தான் நான் உட்கார்ந்து இருந்திருப்பேன்.
There'd be no CFC, there'd be nothing.
CFC பிறந்திருக்காது.
And I would not have had all these revelations God gave me.
தேவன் கொடுத்த இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் எனக்கு கிடைத்திருக்காது.
I have to thank those people for
நான் அந்த மக்களுக்கு என்னை சபையை விட்டு புறமாக்கினதற்காக நான் அந்த மக்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும்.
The same thing happened a second time in Bangalore.
இரண்டாவது முறையாக அதே போல இன்னொரு சபையிலிருந்து பெங்களூர்ல புறம்பாக்கப்பட்டேன். அங்கே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பிரசங்கித்ததற்காக ஒரு வாரத்திலேயே அந்த சபையை விட்டு என்னை வெளியே தள்ளிவிட்டார்கள். எந்த ஒரு எச்சரிப்பும் தராமலேயே வெளியே தள்ளிவிட்டார்கள்.
சோ வாட் டு டு?
ஆகவே என்ன செய்வது?
So we started meeting in our house 3-4 families.
ஆகவே 2-3 குடும்பங்களாக என்னுடைய வீட்டிலே நாங்கள்
குடிங்க. I did not know.
எனக்கு அப்பொழுது தெரியவில்லை.
That was the birth of CFC.
அதுதான் CFC உடைய ஆரம்பம் பிறப்பு.
So who should I thank for that?
அதற்காக நான் யாருக்கு அப்பொழுது நன்றி செலுத்த வேண்டும்?
That church that pushed me out.
என்னை வெளியே தள்ளின அந்த சபைக்காக.
So don't get discouraged if people put you out of something.
ஆகவே எதையாவது விட்டு உங்களை வெளியேற்றினால் அதற்காக மக்கள் மீது கோபப்பட வேண்டாம்.
Happened to me twice.
எனக்கு 2 முறை நடந்தது.
And I did not know John 13:7 then.
அப்பொழுது எனக்கு அந்த யோவான் 13:7 எனக்கு தெரியாது.
But it was true.
ஆனால் அது உண்மை.
The Lord could have said to me at that time.
அந்த நேரத்திலே தேவன் எனக்கு சொல்லியிருக்கலாம்.
You don't understand what is happening now.
இப்பொழுது நடக்கிறது உனக்கு விளங்காது.
Later on you'll understand.
பின்னால் அதை விளங்கிக் கொள்வாய்.
Now I can see so clearly.
இப்பொழுது நான் தெளிவாக பார்க்க முடிகிறது.
That was the best thing God planned for me.
தேவன் எனக்கென்று திட்டமிட்ட சிறந்த திட்டம் இதுதான்.
That is the faith with which we must live.
இந்த விசுவாசத்தினாலே தான் நாம் வாழ வேண்டும்.
That God is so much in control of everything.
தேவன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிற தேவன்.
That he's working everything towards one goal in our life.
எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில உள்ள ஒரே ஒரு இலக்குக்காக அவர் செய்து கொண்டிருக்கிறார்.
See Romans 8
Romans 8
verse 29.
29.
Romans 8:29.
Romans 8:29.
Those whom he foreknew he predestined to become conformed to the image of his son that he might be the first among many brothers.
தம்முடைய குமாரன் अनेक சகோதரர்களுக்குள்ளே முதற் பேறானவர் இருக்கும்போது தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார்.
I picture it like this.
நான் இப்படி தான் கற்பனை செய்து பார்க்கிறேன்.
Jesus,
yes,
the son of God.
தேவகுமாரன்.
So perfect in every way.
எல்லா விதங்களிலும் பூரணமாய் இருந்தவர்.
And God says
தேவன் சொல்கிறார்
I want many like him in heaven.
அவரை போல அநேகர் பரலோகத்தில் எனக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
And whom shall I select?
நான் யாரை தேர்ந்தெடுப்பது?
He could not make the angels like Jesus.
தேவ தூதர்களை இயேசுவை போல அவரால் மாற்ற முடியவில்லை.
Because the angels were not made in the likeness of God.
ஏனென்றால் தேவ தூதர்கள் தேவனுடைய சாயலை போல உண்டாக்கப்படவில்லை.
Adam was the first person God made in his likeness.
தேவன் தம்முடைய சாயலின்படி முதலாவது உண்டாக்கப்பட்ட சிருஷ்டி ஆதாம்.
See, it doesn't mean the angels were bad.
ஆகவே தூதர்கள் கெட்டவர்கள் என்று பொருள் அல்ல.
They don't have the capacity to have the life of God in them.
Yes, தேவனுடைய ஜீவனை தங்களுக்குள்ளே கொண்டிருக்க கூடியதான அந்த திறன் அவங்களுக்கு கிடையாது.
Adam had that capacity.
ஆதாமுக்கு அந்த திறமை இருந்தது.
See, like this bulb has the capacity to receive electricity and produce light.
இங்கே பார்த்தீங்களா அந்த டியூப் லைட், அது மின்சாரத்தை தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டு ஒளியை வெளியே கொடுக்கக்கூடியதான அந்த ஒரு திறமை, உள் திறன் அதற்கு இருக்கிறது.
If you pass that same electricity into this table, it can't produce light.
அதே மின்சாரத்தை இந்த மேஜையிலே நீங்கள் பாய்ச்சினால் அது ஒளியை உண்டாக்காது.
You take those two wires and touch the table here.
அங்கே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு மின் கம்பிகளை எடுத்து இந்த டேபிளை தொட்டு பாருங்கள்.
Nothing will happen.
ஒன்றுமே நடக்காது.
But you put it in there, the light comes on.
ஆனால் அங்கே போட்டால் அங்கே ஒளி வெளியே வருகிறது.
It's not because the table is bad table.
இந்த மேஜை கெட்ட மேஜை என்ற அர்த்தம் அல்ல.
It doesn't have the capacity to produce light.
ஒளியை உண்டாக்கத்தக்கதான உள் திறன் இந்த மேஜைக்கு இல்லை.
So good angel is like that.
நல்ல ஒரு தூதன் அப்படித்தான்.
Very good angel.
மிகவும் நல்ல தூதன்.
But no capacity to receive the life of God.
ஆனால் இயேசுனுடைய தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய உள் திறன் இல்லை.
Not made like that.
அதுபோல உண்டாக்கப்படவில்லை.
Table was not made to receive light.
இந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக அல்லது ஒளியை உண்டாக்குவதற்காக இந்த மேஜை உண்டாக்கப்படவில்லை.
Man was made like that.
ஆனால் மனிதனும் அப்படி உண்டாக்கப்பட்டான்.
That he can receive the life of God.
Yes, தேவனுடைய ஜீவனை தனக்குள்ளாக பெற்றுக்கொள்ள முடியும்.
That is the purpose with which God made Adam.
ஆகவே இந்த நோக்கத்துக்காக தான் தேவன் ஆதாமை உண்டாக்கினார்.
Adam failed God.
ஆதாம் தேவனுக்கு தவறி விட்டார்.
God said, I'm not going to give up.
நான் விட்டுவிட மாட்டேன்.
I'll send my son.
என் மகனான குமாரனை
அனுப்புவேன்
இந்த பூமிக்கு.
To the same spoiled race of Adam.
அதே ஆதாமுடைய வம்சத்திலே அனுப்ப போகிறேன்.
And I will make them like me.
என்னைப் போல அவரை மாற்றுவேன்.
That's why it says here, I'm going to make them like me so that Jesus can be the first among many brothers.
ஆகவே இயேசு அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் சகோதரரா இருக்கும் பொருட்டு அநேகர் என்னுடைய சாயலிலே நான் மாற்ற போகிறேன்.
See an Old Testament example of this.
இதனுடைய மாதிரியை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம்.
Jeremiah chapter 18.
எரேமியா 18 அதிகாரம்.
The Lord said to Jeremiah,
ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொன்னார்,
Go to the potter's house and I'll teach you my words there.
ஒரு குயவன் வீட்டுக்கு போ, அங்கே நான் உனக்கு என் வார்த்தைகளை தெரிவிப்பேன்.
So he went to the potter's house.
அங்கே குயவன் வீட்டுக்கு போகிறார்.
Jeremiah 18:3.
எரேமியா 18:3.
And he saw the potter.
அங்கே குயவனை பார்க்கிறார்.
The vessel he was making of clay, this is Adam.
ஆதாமை குறித்து சொல்கிறார்.
The vessel he was making of clay.
அவர் அந்த களிமண்ணிலே ஒரு பாண்டத்தை செய்கிறார்.
Adam was made of clay also.
ஆதாமும் களிமண்ணினாலே செய்யப்பட்டார்.
Was spoiled in the hand of the potter.
அது குயவன் கையிலே கெட்டு போயிற்று.
Adam sinned.
ஆதாம் பாவம் செய்தான்.
So what did the potter do?
ஆகவே அந்த குயவர் என்ன செய்தார்?
குயவன் He said, throw it away, this is useless clay.
இது பயனற்ற களிமண்ணாகவே தூக்கி எறிந்து விடுகிறேன் என்று சொல்ல
செய்யவில்லை. He took the same clay and remade it into another vessel.
அதே மண்ணை எடுத்து அந்த குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான்.
So the Lord says.
ஆவி ஆண்டவர் சொல்கிறார்.
The last part of verse 6.
ஆறாம் வசனத்தின் பின்பகுதி.
Like the clay in the potter's hands, so you are in my hand.
களிமண் குயவன் கையில் இருக்கிறது போலவே நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள்.
So that's what God has done.
ஆகவே தேவன் இதைத்தான் செய்தார்.
We are part of that spoiled vessel.
அந்த கெட்டு போன அந்த பாண்டமாகத்தான் நாம் இருக்கிறோம்.
All of us.
நாம் எல்லாரும் அப்படிதான்
இருக்கிறோம்.
தேவன் நம்மை தூக்கி எறியவில்லை.
He said, I'm going to make you like Jesus.
நான் இயேசுவை போல மாற்ற விரும்புகிறேன்.
Everything that happens
நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும்
is going to make you like Jesus.
அது இயேசுவை போல நம்மை மாற்ற போகிறது.
Now you go to Romans 8:28.
இப்பொழுது ரோமர் 8:28
previous verse.
ரோமர் 8:28க்கு செல்லுங்கள். நான் வாசித்த வசனத்துக்கு முந்தின வசனம்.
A lot of people know Romans 8:28. They don't know the connection between that and verse 29.
அநேகருக்கு ரோமர் 8:28 தெரியும். ஆனால் இந்த 8:28க்கும் 8:29க்கும் உள்ள தொடர்பு தெரியவில்லை.
A lot of people misunderstand it.
அநேகர் இதை தவறாக விளங்கிக் கொள்கிறார்கள்.
Romans 8:28.
ரோமர் 8:28.
You must never read it without verse 29.
29ஆம் வசனம் இல்லாமல் 28ஐ வாசிக்க
கூடாது. Most Christians read it by itself.
அநேகர் தனித்தனியாக தான் வாசிக்கிறார்கள்.
And get a wrong understanding.
தவறான விளக்கத்தை புரிந்து கொள்கிறார்.
Romans 8:28 is
Romans 8:28.
God makes everything work together for good.
தேவன் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார்.
For those who love him and are called according to his purpose.
அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு.
So how do people understand it?
இதை எப்படி மக்கள் விளங்கிக் கொள்கிறார்கள்?
I wanted to marry this girl or this boy.
நான் இந்த பையன் அல்லது இந்த பெண்ணை திருமணம் செய்ய விரும்பினேன்.
But they married somebody else.
அவங்க வேற யாரையோ கல்யாணம் பண்ணி விட்டார்கள்.
So God will give me a prettier girl.
அவர் இப்பொழுது தேவன் அதைக் காட்டிலும் அழகான பெண்ணை கொடுக்க போகிறார்.
No.
இல்லை இல்லை இல்லை.
That's not the meaning of Romans 8:28.
ரோமர் 8:28 உடைய அர்த்தம் அது அல்ல.
He will make you a little more like Jesus.
அவர் இன்னும் கொஞ்சம் உன்னை இயேசுவை போல மாற்றுவார்.
You may marry an uglier girl but you'll become more like Jesus.
அதை காட்டிலும் அழகற்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இயேசு போல மாற முடியும்.
You won't marry a richer boy or poorer boy, but you'll become more like Jesus.
முன் திருமணம் செய்த திருமணம் செய்ய வேண்டும் என்று இருந்த பையனை காட்டிலும் இப்பொழுது திருமணம் செய்கிற பையன் அவனை காட்டிலும் ஏழை, ஆனால் இயேசுக்குள்ளே ஐஸ்வர்யமான மாதிரி.
It says in verse 28, called according to his purpose. The purpose is mentioned in verse 29, which is to become like Jesus.
தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவருடைய தீர்மானம் 29ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது.
So remember this.
அவை இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
If you take Romans 8:28 by itself, you'll get all types of wrong interpretation.
ரோமர் 8:28 வசனத்தை மட்டும் எடுத்து நீங்கள் வைத்துக் கொண்டிருந்து சொன்னால் தவறான வியாக்கியானங்களை பெற்றுக் கொள்வீர்கள்.
God will give me a better job.
நல்ல வேலையை கொடுப்பார்.
He'll give me a better house.
நல்ல வீட்டை கொடுப்பார். இல்லை.
The purpose is he'll make you more like Jesus.
தீர்மானம் என்னவென்றால், நோக்கம் என்னவென்றால், இயேசுவை போல உங்களை மாற்றுவார்.
Not that you will get something better in a human way.
மனுஷிக விதத்திலே மேன்மையானது உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் சொல்லவில்லை.
God is in so much in control of everything that happens to us.
ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற சம்பவங்களை எல்லாம் தேவன் கட்டுப்படுத்துகிறவராக இருக்கிறார்.
That he designs it and plans it so that his ultimate purpose can be fulfilled, that Jesus will have many brothers and sisters in heaven.
அவருடைய மேலான நோக்கம் இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக சகோதரர்கள் சகோதரிகள் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்றதானே. அந்த நோக்கத்தோடு கூட அவர் பல காரணங்களை தீர்மானிக்கிறார், திட்டமிடுகிறார்.
So we can say this is his goal, his destination.
இதுதான் அந்த போய் சேர வேண்டிய இடம், லக்கு.
Predestination means God has determined my destination.
முன் குறிக்கப்பட்ட என்று சொன்னால் ஏற்கனவே ஆண்டவர் அந்த இடத்தை தீர்மானித்திருந்தார்.
I'm not going to heaven, I'm going to be like Jesus.
நான் பரலோகத்துக்கு போவது முன் குறிக்கப்பட்ட தீர்மானம் அல்ல, இயேசு போல மாறுவதுதான் முன் குறிக்கப்பட்ட தீர்மானம்.
Where I'm going to be is not important for me.
நான் எங்கே இருக்க போறேன் என்பது எனக்கு அவ்வளவு முக்கியமல்ல.
It says in Revelation the streets of heaven are like made of gold.
வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், பரலோகத்தினுடைய சாலைகள் எல்லாம் வீதிகள் எல்லாம் தங்க வீதியா இருக்கும்.
I don't care if the streets of heaven are like the dirty muddy roads in India.
பரலோகத்திலே சாலைகள் இந்திய தேசத்தில் உள்ள அழுக்கான ரோடுகளை போல இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை.
Will you be disappointed?
அப்படியால் நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்களா?
Oh Lord, I thought the streets are going to be like gold. This is like some of the dirty streets in India. This is heaven.
ஆண்டவரே, இங்கே பரலோகத்திலே சாலைகள் எல்லாம் தங்கத்திலே செய்யப்பட்டது என்று எண்ணி வந்தேனே, இங்கே பார்த்தால் இந்தியாவில் உள்ள சாலைகள் இப்போல மோசமான சாலைகளா இருக்கிறது?
No, I say, Lord, I'm like Jesus. I don't care what the streets are like.
ஆண்டவரே, நான் இயேசு போல இருக்கிறேனா என்பதுதான் முக்கியமே அல்லாமல் தெருக்கள் எப்படி இருக்கிறது எனக்கு முக்கியமல்ல. ஆண்டவரே,
you said you're going to give me a mansion in heaven.
ஆண்டவரே, பரலோகத்தில் எனக்கு மாளிகை கொடுக்க போகிறேன் சொன்னீரே.
But I don't find any mansions here.
இங்க மாளிகை காணுமே.
I'm not bothered, I'm not looking for the mansion.
நான் அதை குறித்து அக்கறை படுவதில்லை, ஏனென்றால் நான் பரலோகத்திலே போய் மாளிகை
தேடுவதில்லை.
நான் இயேசு போல இருக்க போகிறேன்.
I once told the Lord.
ஒருவரே நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன்,
Lord, if I can be with you,
ஆண்டவர் உம்மோடு மட்டுமே நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால்,
I'm ready to go to hell also.
நரகத்தில் நீ இருந்தால் நான் அங்கேயும் போக தயார்.
The fire and the worms won't bother me if I'm like Jesus and I become like
நான் இயேசு போல மாறி இயேசுவோடு கூட இருந்தால் நரகத்தினுடைய நெருப்பு எனக்கு ஒன்றும் செய்யாது.
Tell me honestly.
நேர்மையாக சொல்லுங்கள்.
Don't give me the spiritual answer, which is the right answer.
ஆவிக்குரிய பதில், சரியான பதில் சொல்ல வேண்டாம்.
Tell me honestly.
யதார்த்தமாய் சொல்லுங்கள்.
If God says,
தேவன் சொல்கிறார்,
I will make you like Jesus.
நான் உன்னை இயேசு போல மாற்றுவேன்.
And I'll make you be with Jesus for eternity.
நித்தியத்திலே இயேசுவோடு கூடவே இருக்கும்படியாய் செய்வேன்.
Are you willing to be with him in hell with the fire and the worms biting you all the time?
அவர் இயேசுவோடு கூட நரகத்தில் எப்பொழுதுமே புழுக்கள் உன்னை கடித்துக் கொண்டு நெருப்பு பற்றி எரியக்கூடிய இடத்துல இருக்க ஆயத்தமா?
You know the right answer is yes, but you really mean it.
சரியான பதில் ஆம் தான், ஆனால் உண்மையான உள்ளத்தின் ஆழத்திலே உள்ளார்ந்த மனப்பான்மையில அப்படி சொல்லுகிறீர்களா?
What I'm testing is this.
நான் என்ன சோதித்து பார்க்கிறேன்?
What are you looking forward in heaven?
பரலோகத்தில் எதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு போகிறீர்கள்?
Are you looking for comfort?
அங்கே சொகுசை நாடி போகிறீர்களா?
Oh, there'll be no sickness there.
ஐயோ, வியாதி அங்க இருக்காது.
There will be no people shouting and yelling at me.
அங்க யாருமே என்ன திட்ட மாட்டார்கள், சத்தம் போட மாட்டார்கள்.
And I won't have any problem.
அங்க எனக்கு பிரச்சனையே இருக்காது.
He'll wipe away all the tears.
அவர் கண்ணீர் எல்லாம் துடைப்பார்.
I'll tell you, I am not looking for any of these things.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் நான் பார்ப்பதில்லை.
If you want to be a happy Christian,
நீங்கள் ஒரு சந்தோஷமுள்ள கிறிஸ்தவனாக இருக்க வேண்டுமானால்,
my goal is not all these comforts.
என்னுடைய லக்கு இந்த சொகுசுகள் அல்ல.
To become like Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும்.
And everything on earth is to steering me towards that goal.
உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் என்னை அந்த லக்கை நோக்கி நடத்துகிறதா இருக்கிறது.
The picture I have is of a ship.
அது என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய காட்சி ஒரு கப்பல்.
You know, a ship is different from a ship journey is different from a train journey or a car journey.
ஒரு ரயில் பிரயாணம் கார் பிரயாணத்தை விட கப்பல் பிரயாணம் என்பது வித்தியாசமானது.
A train journey means you cannot get off the rails, you have to stay on the rails.
ரயில் பிரயாணம் என்று சொல்வது ரயில் தண்டவாளத்திலே மட்டும்தான் செல்லும், கீழே இறங்காது.
If it moves, it is moving on the rails.
அது போகிறது என்று சொன்னால் தண்டவாளத்தில் தான் போகும்.
It has to go only in one direction.
அது அந்த திசை நோக்கி தான் போக வேண்டும், தவறான திசை நோக்கி போக முடியாது. ஒரு கார்
எடுத்துக்கொண்டால்
காரும் கூட நீங்கள் ஸ்டீரிங்கை நீங்கள் வளைத்தாலும் கூட நீங்கள் ரோட்ல தான் செல்ல வேண்டும்.
பட் ஷிப் இஸ் நாட் லைக் தட்.
ஆனால் கப்பலுக்கு தண்டவாளம் இல்லை,
ரோடு தேர்
அங்கே ரோடு இல்லை.
சி இஸ் சோ ஹியூஜ் ஷிப் கேன் கோ ஹியர் தேர்.
கப்பல் போகக்கூடிய கடலை பார்த்தால் பரந்த கடல், எங்கு பார்த்தாலும் தண்ணீர், கப்பல் இங்கேயும் போகலாம் அங்கேயும் போகலாம்.
And sometimes the waves under the ship, undercurrents which you can't see on the surface.
சில சமயத்திலே உள் நீரோட்டம், உள் அலைகள், அது மேலே நீங்கள் பார்க்க முடியாது.
On the top it looks all right, no waves.
மேலே பார்க்கும்போது அலைகளே இல்லை, அமர்ந்த கடலை போல தான் இருக்கிறது.
The bottom part of the ship, the waves, undercurrent is pushing the ship in this direction.
ஆனால் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த அலைகள் கப்பலை ஒரு பக்கமாக நகர்த்துகிறது.
You have to go here.
ஆனால் நீங்கள் இங்கே தான் செல்ல வேண்டும்.
So what does God do?
என்ன செய்கிறார்?
He sends a violent storm.
அவர் மிகவும் கடுரமான ஒரு புயலை அனுப்புகிறார்.
Pushes the ship in this direction.
அந்த கடும் புயலானது அந்த கப்பலை இந்த திசையை நோக்கி தள்ளுகிறது.
You think, Lord, why? I am a Christian. Why this storm in my life?
ஆண்டவரே, நான் ஒரு கிறிஸ்தவன், ஏன் இந்த புயல் இப்பொழுது என் வாழ்க்கையில் வீசியது?
Because unconsciously so many forces are pushing you away in some other direction.
நம்மை அறியாமலே உள்ளே இருக்கக்கூடிய அலைகளை போல அநேக சக்திகள் நம்மை கிறிஸ்துவை விட்டு ஓரம் கட்டுகிறது.
All these promotions you are getting in your job are pushing you in some other direction. You are thinking
you are வேலையிலே வரக்கூடிய வேலை உயர்வு மேன்மை எல்லாம் உங்களை வேறு திசை நோக்கி அலைகளை போல தள்ளுகிறது.
Your job is becoming so important for you.
உங்களுக்கு இப்பொழுது உங்கள் வேலை மிக முக்கியமானதாக மாறிவிட்டது.
So I have to send a storm to bring you back, to make you more like Jesus.
ஆகவே உன்னை மீண்டும் இந்த திசைக்கு கொண்டு செல்ல முடியாக, இயேசுவை போல உன்னை மாற்ற முடியாக, ஒரு புயலை உன் வாழ்க்கையில கொண்டு வர வேண்டியதாக இருந்தது.
You know, we don't realize sometimes how we are being pushed away from the direction we are supposed to go.
நாம் போக வேண்டிய திசையை நோக்கி போகாதபடிக்கு நாம் தள்ளப்படுகிறதை நாம் உணராமலே இருக்கிறோம்.
I thank God for all the storms he sent in my life to push my ship to the direction he predestined for me.
எனக்கு அந்த முன் குறிக்கப்பட்ட அந்த திசையை நோக்கி என்னுடைய கப்பல் செல்லும்படிக்கு ஆண்டவர் இதுவரை என் வாழ்க்கையில் அனுமதித்த எல்லா புயல்களுக்கும் நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக
இருக்கிறேன். Then you will thank God for the storm.
அப்பொழுது நீங்கள் புயலுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவீர்கள்.
It can come from evil men, it can come from the devil himself.
அது தீமையான மக்களிடத்திலிருந்து வரலாம், பிசாசினிடத்திலிருந்து கூட வரலாம்.
It can be that you are put in hospital.
ஒருவேளை நீங்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகிறீர்கள்.
I have very rarely been in a hospital in my whole life.
என் வாழ்க்கை முழுவதுமாக நான் அதிகமாக ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டதே இல்லை.
Once I had to go to a hospital for something very very minor.
ஒரே ஒரு முறை மிகவும் சிறிய சிகிச்சைக்காக நான் ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டியிருந்தது.
30 years ago.
30 ஆண்டுகள் முன்பதாக.
And I was praying, Lord, you don't have to send me to a hospital. You can heal me outside without even going there.
ஆண்டவரே, நான் ஏன் ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டும்? ஆஸ்பத்திரிக்கு செல்லாமலேயே உம்மாலே குணப்படுத்த முடியுமே ஆண்டவரே என்று ஜெபித்தேன்.
I prayed and prayed and prayed. I was not healed.
நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன், சுகமாகப்படவில்லை.
Finally, I had to be admitted in hospital.
கடைசியாக ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டேன்.
And I said, Lord, why here?
ஆண்டவரே, ஏன் இங்கே அனுமதித்தீர் ஆண்டவரே?
And this is what the Lord spoke to me.
ஆண்டவர் அங்கே இப்படி தான் பேசினார்.
He said, you're always running around, traveling here, traveling there, preaching.
நீ எப்பொழுது பார்த்தாலும் இங்கேயும் அங்கேயுமே பிரயாணம் செய்து கொண்டு பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறாய்.
I don't get time for you to sit quietly that I can speak to you.
நான் உனோடு கூட பேசும்படிக்கா நீ அமைதியா உட்கார வேண்டிய நேரமே உனக்கு கிடைக்கவில்லை.
So I didn't bring you here to heal you. I could have healed you outside.
உன்னை சுகமாக்க முடியாக இங்கே கொண்டு வரவில்லை. நான் வெளியவே உன்னை சுகமாக்கி இருந்திருக்க முடியும்.
I brought you here so that you can lie down and now I can speak to you.
நீ கொஞ்ச நேரம் படுத்திருக்கலாம், நான் உன்னோடு கூட பேச முடியும், அதற்காக கொண்டு வந்தேன்.
Oh, I said, then it's okay.
அப்படியா, சரி பரவாயில்லை ஆண்டவரே.
So I lay there.
நான் அங்கே படுத்திருந்தேன்.
One of the advantages of lying in a bed is you can only look up all the time.
படுக்கையிலே படுத்திருந்தால் அதனுடைய ஒரு நன்மை என்னவென்றால் நீங்கள் மேலே தான் பார்க்க முடியும்.
And you hardly get time to talk to other people.
மற்ற மக்களிடத்தில் பேசுவதற்கு அங்கே நேரம் இல்லை.
So I lay there and said, Lord, what are you trying to tell me?
அவை நான் அப்படியே அந்த படுக்கையிலே படுத்துக்கொண்டு மேலே பார்த்துக்கொண்டு ஆண்டவரே என்ன பேசுகிறீர் என்று கேட்டேன்.
Notebook and pen.
நான் ஒரு நோட்டை வைத்திருந்தேன், பேனாவை வைத்திருந்தேன்.
And I started writing down what God was trying to say to me.
ஆண்டவர் இடத்தில் என்ன சொல்ல விரும்பினாரோ அதை எழுத ஆரம்பித்தேன்.
10 days.
10 நாட்கள்.
And the Lord spoke to me 50 things.
50 காரியங்களை தேவன் பேசினார்.
This is the type of man I am looking for.
இப்படிப்பட்ட மனிதனை தான் நான் எதிர்பார்க்கிறேன்.
1, 2, 3, 4, 5.
50 குறிப்புகள்.
So I wrote that. I made it an article called God Needs Men.
அவைகளை நான் ஒரு புத்தகமாக எழுதி வெளியிட்டேன். அதுதான் தேவன் எதிர்பார்க்கும் மனிதர்கள்.
So it's there in one of my books, New Wine and New Wineskins.
புது திராட்சரசமும் துருத்தியும் என்ற புத்தகத்தில் அது இருக்கிறது.
Also the other book called Principles of Serving God.
தேவனை ஊழியம் செய்யக்கூடிய சித்தாந்தங்கள் இந்த புத்தகத்திலும் இருக்கு.
We also published it as a tract.
அதை ஒரு துண்டு பிரதியாக வெளியிட்டு இருக்கிறோம்.
If you got that book, you can read it.
அந்த புத்தகம் உங்களுக்கு கிடைத்தால் வாசிக்கலாம்.
Now many of my articles are actually sermons that were converted into articles.
அநேக என்னுடைய நான் எழுதினவர்கள் எல்லாம் என்னுடைய பிரசங்கங்கள் அவைகள் ஆர்டிகளாக எழுதப்பட்டிருக்கிறது, செய்திகளாக
எழுதப்பட்டிருக்கிறது.
சில புத்தகங்களும் அதே போல தான்.
But this was different.
ஆனால் இது வித்தியாசமானது.
This was when I was lying down and God was speaking to me and I was writing it down.
இது நான் படுத்திருக்கும் பொழுது தேவன் என்னோடு கூட பேசின காரியங்களை எழுதியிருக்கிறேன்.
It was the closest experience I had to how the writers of the Bible wrote the Bible.
எப்படி பரிசுத்தவான்கள் வேதத்தை எழுதினார்களோ அதே போல கிட்டத்தட்ட நெருங்கிய அனுபவம் எனக்கு அப்பொழுது கிடைத்தது.
So I see that God had a purpose in that.
ஆகவே தேவன் அதிலே ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார்.
And then as I studied the scriptures,
நான் வேதத்தை அதிகமாக வாசிக்க ஆரம்பித்த பொழுது,
Paul wrote some of his letters when he was in prison.
பவுலும் சிறைச்சாலையில் இருந்தபொழுது சில நிருபங்களை எழுதினார்.
You know Philippians.
பிலிப்பியர்.
That is written in prison.
அவர் சிறைச்சாலையில் இருந்தபொழுது எழுதினார்.
In prison he writes rejoice always in the Lord.
காவலில் இருக்கும்பொழுது கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் என்று சொல்கிறார்.
You know Satan was very upset with Paul because going around preaching converting people.
பவுல் எல்லா இடங்களையும் பிரசங்கித்துக் கொண்டு மக்களை மாற்றிக் கொண்டிருக்கிறதை பார்க்கும்பொழுது சாத்தான் அவன் கோபப்பட்டான்.
How to stop him?
அவர் எப்படி நிறுத்துவது?
So he got people in the Roman Empire to lock him up in a Roman prison.
ஆகவே ரோம அரசாங்கம் ரோம மக்களை எல்லாம் ஏவி விட்டு அவரை பிடித்து சிறைச்சாலையில் போடுவித்தான்.
But you know what happened in the prison?
ஆனால் சிறைச்சாலையில் என்ன நடந்தது?
See Philippians 1.
பிலிப்பியர் 1 அதிகாரம்
Verse 13.
13 வசனம்.
That my imprisonment in the cause of Christ has become well known throughout the whole Praetorian Guard.
பிலிப்பியர் 1 அதிகாரம் 13 வசனத்திலே அரவணை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகினது.
God means those Roman soldiers.
அங்கே காவலாளர் என்று சொன்னால் ரோம போர்ச்சவர்கள்.
Because those days
அந்த நாட்களிலே
very serious prisoners like Paul
பவுலை போல கொடூர குற்றவாளிகள் என்று எண்ணப்பட்டவர்கள்.
They wouldn't just put him in a cell.
அவரை ஒரு சிறைச்சாலையில் ஒரு சிறு அறையிலே மட்டும் போட மாட்டார்கள்.
They would put a chain on his hand.
அவருடைய கையிலே ஒரு விலங்கை மாட்டுவார்கள்.
Another chain to a Roman soldier so he can't escape.
அந்த விலங்கினுடைய இன்னொரு பகுதியை ரோம போர்ச்சவனுடைய கையிலே மாட்டுவார்கள். ஆகவே பவுல் தப்பிக்க முடியாது.
And after 8 hours that soldier will go another soldier will come.
அவருடைய ஷிப்ட் 8 மணி நேரம் முடிந்த உடனே அந்த போர் வீரர் அந்த சிறை காவலாளி போய் விடுவார். வேறொரு காவலாளி வருவார்.
Paul is tied up to this Roman soldier.
ஆகவே பவுல் இப்பொழுது ரோம போர்ச்சவனோடு கூட கட்டப்பட்டிருக்கிறார்.
Now what do you think Paul was talking to him for 8 hours?
8 மணி நேரம் பவுல் அவரோடு என்ன பேசிக் கொண்டிருந்திருப்பார் என்று எண்ணுகிறீர்கள்?
He said, hey, don't you think we are all sinners?
நம்ம எல்லாரும் பாவிகள் என்று நீ எண்ணுவதில்லையா?
What does your Roman idol do to help you to be free from that?
இந்த பாவத்தின் விடுதலை ஆவதற்குண்டே ரோம விக்கிரகங்கள் உனக்கு என்ன எப்படி உதவி செய்தது?
Little by little.
கொஞ்சம் கொஞ்சமாக.
And he can't get up and go. You see, you can get up and go from this meeting, but this chap cannot go.
நீங்க வேண்டுமானால் இப்பொழுது பிரசங்கம் கேட்காமல் எழுந்து போய்விடலாம். ஆனால் இந்த 8 மணி நேரத்திற்கு கட்டப்பட்டவர் எழுந்து போக முடியாது.
Whether he likes it or not, he's got to listen to Paul for 8 hours.
அவருக்கு பிடிச்சதோ பிடிக்கவில்லையோ 8 மணி நேரம் பவுலுடைய பேசுகிறதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்.
And by time he is converted.
ஆகவே இப்பொழுது அவர் மாறிவிட்டார், மனம் மாறிவிட்டார்.
Converted, his shift is over, next fellow comes.
இப்பொழுது இவர் மனம் திரும்பி விட்டார். இப்பொழுது அவருடைய ஷிப்ட் முடிந்து விட்டது, அடுத்த ஆள் வருகிறார்.
Paul says, praise the Lord, now a new person has come.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்பொழுது ஒரு புது நபர் ஆத்மா வந்து விட்டது.
He says the whole Praetorian guard has understood about my imprisonment, it says. இங்கே
பார்த்தல அரண்மனை எங்கும் உள்ள மற்ற யாவருக்கும் என்று சொன்னால் அங்குள்ள எல்லா காவலாளிகளுக்கும் என்னுடைய கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று அறிந்து கொண்டார்கள்.
And we know that some of them were converted.
அதுல ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள்
என்று அறிந்திருக்கிறோம். It says in chapter 4
என்ற 4 வசனம் அதிகாரத்திலே
22
22 வசனம்
All the saints greet you, especially those who are of Caesar's household.
பார்த்தீங்களா 4 அதிகாரம் 22 வசனம் பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரமனையில் உள்ளவர்களுக்கும் குறிப்பாக என்னோடு
கட்டப்பட்டிருக்கிறார்கள்.
ஒருமுறை காவலாளியா இருந்தார், சிறை
காவலாளியா.
அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார்?
God sent Paul into that prison.
அந்த சிறைச்சாலைக்கு தேவன் பவுலை அனுப்பினார்.
I picture it like this.
நான் இப்படி தான் கற்பனை செய்து பார்க்கிறேன்.
God says there's one chap I want to convert in Philippi.
பிலிப்பி பட்டணத்திலே ஒரு ஆளை நான் மனமாற விரும்புகிறேன்.
He won't come to any meeting.
எந்த கூட்டத்துக்குமே அவர் வர மாட்டார்.
If you preach to him you have to go to jail.
அவர்
If you want to preach to him, you must go to the jail.
அவருக்கு நீ பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ சிறைச்சாலைக்கு தான் போக வேண்டும்.
Who is willing to go to jail to convert one man?
அந்த ஒரு மனிதனை மாற்ற முடியாக யார் சிறைச்சாலைக்கு போவதற்கு ஆயத்தமா இருக்கிறார்?
I know Paul. He's the first person to raise his hand. Sure, send me.
எனக்கு பவுலை தெரியும். என்னை அனுப்புங்கள் என்று சொல்லி பவுல் கையை தூக்கி இருந்திருப்பார்.
And God sent him.
ஆகவே தேவன் அங்கே அனுப்பினார்.
And he got converted.
அங்கே மனம் திரும்பிவிட்டான்.
I believe he became one of the elders in Philippi.
அவர்தான் பிலிப்பி சபையிலே ஒரு மூப்பராய் மாறி இருந்திருப்பார் என்று நம்புகிறேன்.
You know, whatever the devil did to Paul, something good came out of it.
அவே பவுலுக்கு பிசாசு என்னெல்லாம் செய்ய ஆரம்பித்தாரோ அதெல்லாம் நன்மைக்கு எதுவாய் மாறி விட்டது.
And that's not all.
அது மட்டுமல்ல காரியம்.
Something even more wonderful.
இன்னும் அற்புதமான காரியங்கள்.
Paul would sit and say so many hours in jail, what to do?
பல மணி நேரங்கள் சிறைச்சாலையிலே உட்கார்ந்து கொண்டு என்ன செய்ய முடியும்?
The soldier is now gone to sleep.
இப்போ இந்த 8 மணி நேரம் ஷிஃப்ட்லே வந்திருக்க கூடிய அந்த சிறை காவலாளி தூங்கி விட்டார்.
And let me write something.
இப்போ நான் ஏதாவது எழுத வேண்டும்.
And he writes a letter to the Philippians.
அவர் பிலிப்பியருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்.
And that has blessed people for 2000 years.
அந்த பிலிப்பியருக்கு என்ன நிருபம் இப்போது 2000 ஆண்டுகளாக अनेक மக்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது.
He would never have had the time to write it if he was always running around preaching.
எப்பொழுதே அவர் பிரசங்கித்துக் கொண்டு அங்கும் இங்கும் போய் கொண்டிருந்தால் அதை எழுதுவதற்கு அவருக்கு நேரம் கிடைத்திருக்காது.
Whatever the devil did to Paul, it turned out for good.
பவுலுக்கு என்னெல்லாம் தீமை செய்ய பிசாசு முயற்சித்தானோ அதெல்லாம் நன்மைக்கு எதுவாய் மாறிவிட்டது.
We who are blessed by Philippians, 2 Timothy and things like that have to thank God that Paul was in prison.
ஆகவே நாம் பிலிப்பியர் மூலமாக தீமோத்தேயு மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாம் பவுல் சிறைச்சாலைக்கு சென்றதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த
வேண்டும். That's how we get these letters.
அப்படித்தான் நமக்கு இந்த நிருபங்கள் கிடைத்தது.
These things are written for our instruction.
இவைகளெல்லாம் நம்முடைய போதனைகளுக்காக எழுதப்பட்டது.
Everything that happens to you,
உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும்
instead of complaining and grumbling why this is happening
ஏன் இது நடக்கிறது, ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி அதை குறித்து குறை சொல்வதற்கு பதிலாக முறுமுறுப்பதற்கு பதிலாக
say Lord I believe John 13:7
ஆண்டவரே நான் யோவான் 13:7 வாசித்திருக்கிறேன்
later on I'll understand I don't understand now
எனக்கு இப்பொழுது விளங்கவில்லை பின்னால் நான் புரிந்துகொள்வேன்
why this sickness
ஏன் இந்த வியாதி
why this financial difficulty
ஏன் இந்த பொருளாதார நெருக்கடி
why this difficulty
ஏன் இந்த கஷ்டம்
I will understand it later
ஆண்டவரே பின்னால் அதை நான் புரிந்துகொள்வேன்
Everything we go through
நாம் இப்பொழுது கடந்து செல்லும் ஒவ்வொரு சம்பவம்
training us preparing us for the future
தேவன் வரக்கூடிய காலத்துக்காக நமக்கு பயிற்சி கொடுக்கிறார் ஆயத்தப்படுத்துகிறார்
you know I when we got married we were so poor that we could not even have money to pay house rent here in Vellore
திருமணம் ஆன ஆரம்ப காலங்களில் நாம் மிகவும் ஏழைகளாக இருந்தோம் பெங்களூர்லே ஒரு வாடகைக்கு கூட
வெள்ளூர்லே
வாடகை கூட நாங்கள் இடம் பிடிக்க முடியவில்லை
so my father was living here
என்னுடைய தாப்பனார் இங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்
He had one room spare in his house
அவருடைய வீட்டிலே ஒரு அறை இருந்தது
So my wife and I stayed in that one room
அந்த ஒரு அறையிலே தான் நானும் என்னுடைய துணைவியாரும் தங்கி இருந்தோம்
for 2 years
2 ஆண்டுகள்
That's not easy for a newly married couple to live with parents
ஒரு புதிதாய் திருமணமானவர்கள் பெற்றோரோடு கூட அப்படி ஒரு அறையிலே வாழ்ந்திருப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல
And the devil would taunt me saying oh when you were in the navy you had such a big house now you're living like this
பிசாசு அவப்புறம் ஞாபகப்படுத்துவான் நீ நேவி கப்பற்படையில் இருந்தால் பெரிய வீடு உனக்கு இருந்திருக்கும் இப்பொழுது பார் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்காய்
I said Lord you called me
நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன் ஆண்டவர் நீர் தான் என்னை
அழைத்தீர் and I will not use my gift to make money for myself so that I can rent a house
நான் வாடகைக்கு வீடு பிடிக்கக்கூடிய அளவுக்கு பணம் சம்பாதிப்பதற்காக பிரசங்கிக்க கூடிய வரத்தை நான் பயன்படுத்தி பணம் சேர்க்க மாட்டேன்
I'm not going to the rich churches you call me to work in the villages I'll go and work in the villages
கிராமத்திலே ஊழியம் செய்ய என்னை அழைத்திருந்தால் அங்கே நான் செல்வேன் பணக்கார சபைகளுக்கு போக மாட்டேன்
you call me to work among students I'll work among students
மாணவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய அழைத்திருந்தால் மாணவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்வேன்
as a result if I get little money that's okay
அதன் விளைவாக எனக்கு கொஞ்சம் பணம் கிடைத்தாலும் அது பரவாயில்லை
but that was a period of education for me and my wife
அது எனக்கும் என்னுடைய துணைவியாருக்கும் ஒரு படிக்கக்கூடிய காலகட்டமாய் மாறியது
you know how Moses had to live with his father-in-law for 40 years
உங்களுக்கு தெரியுமா மோசே 40 ஆண்டுகளாக மாமனாருடைய வீட்டிலே வாழ வேண்டியிருந்தது
it broke him and prepared him for a ministry
அந்த அனுபவம் அவரை நொறுக்கி அவரை ஒரு ஊழியத்திற்கென்று அவரை ஆயத்தப்படுத்தியது
and I know that my wife and I were broken living we didn't have money to live separately
தனியாக குடித்தனம் பண்ணுவதற்கு கூட எங்களுக்கு பணம் இல்லை ஆகவே அந்த காலங்களிலே நானும் என்னுடைய துணைவியாரும் நொறுக்கப்பட்டோம்
for me it was my father for my wife it was a father in law and mother in law
என்னை பொறுத்தவரை அப்பா அம்மா ஆனால் என்னுடைய துணைவியாரை பொறுத்தவரை மாமனார் மாமியாரோடு அவள் வாழ வேண்டும்
but that is the way god prepared her and prepared me later on to be broken and to have a ministry to other people
நொறுக்கப்பட்டு பின்ன காலத்திலே மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய அளவிலே ஆண்டவர் எப்பொழுதும் எங்களை ஆயத்தப்படுத்தினார்.
Even that financial difficulty was planned by God.
அந்த பொருளாதார நெருக்கடியும் கூட தேவனாலேயே திட்டமிடப்பட்டது.
We would not have chosen it ourselves. We would not have chosen such a life.
நாங்களாகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்திருக்க மாட்டோம்.
Many things we could not buy.
அநேக காரியங்களை எங்களை வாங்க முடியவில்லை.
We learned to live very simply.
எளிமையாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது.
It's all part of God's education.
இதெல்லாம் தேவனுடைய படிப்பினையின் ஒரு பகுதி.
To make me like Jesus.
இயேசுவைப் போல மாற்றுவதற்காக.
Just like God sent his son into a poor carpenter's home.
தேவன் இயேசு கிறிஸ்துவை ஒரு ஏழை தச்சனுடைய வீட்டுக்கு அனுப்பினார்.
Not into some rich palace.
பெரிய பணக்கார அரண்மனையிலே அல்ல.
I'm saying that for your encouragement.
உங்களை உற்சாகத்துக்காக இதை நான் சொல்கிறேன்.
You know, today when I see young people getting married and they have such a lot of money.
இன்னைக்கு இளம் ஆண்களுக்கு திருமணமாகிறது, சபையில் உள்ள சகோதரர்களுக்கு திருமணமாகிறது, எவ்வளவு பணம் அவர்களுக்கு இருக்கிறது.
Even then the wives complain, we don't have this, we don't have that.
அப்படி இருந்தும் கூட அவருடைய மனைவிமார்கள் எங்களுக்கு இது இல்லை அது இல்லை என்று சொல்லி குறை சொல்கிறார்கள்.
Believers.
விசுவாசிகள்.
I feel sorry for them.
அவர்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன்.
If you have a complaint,
உங்களுக்கு ஒரு குறை இருக்குமானால்,
you will never allow God to break you.
தேவன் உங்களை நொறுக்குவதற்கு நீங்கள் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டீர்கள்.
God had a ministry for me, so he took both of us right into the depths.
எங்கள் இருவருக்கும் தேவன் ஒரு ஊழியத்தை வைத்திருந்தபடினாலே மிகவும் ஆழங்களுக்குள்ளாய் தேவன் உங்களை எடுத்து சென்றார்.
Through many difficulties, because that's the way he has to break us.
அநேக கஷ்டங்களுக்குள்ளாய் எங்களை எடுத்து சென்றார். அப்படி தான் எங்களை உடைக்க முடிந்தது.
Because his goal is not to make us give us riches or comfort or make us like Jesus.
ஏனென்றால் அவர் எங்களுக்கு வைத்திருந்த லக் எங்களுக்கு ஐஸ்வரியத்தையும் சொகுசையும் கொடுப்பதல்ல, ஆனால் இயேசுவைப் போல மாற்றுவது.
If you leave your case in the hands of God, he'll make your life perfect, not comfortable but perfect.
ஆகவே உங்களுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து விட்டால் அவர் உங்களுடைய வாழ்க்கை சொகுசான வாழ்க்கையே அல்ல, ஆனால் ஒரு பூர்ணமான வாழ்க்கையை மாற்றுவார்.
Other people may not understand.
மற்ற மக்கள் இதை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள்.
See, this fellow trusted God, but look at his condition.
இந்த மனிதனை பார்த்தீர்களா? தேவனை நம்பினால் இப்போது அவருடைய நிலைமையை பாருங்கள்.
This fellow said he's leaving the navy to serve God, but look at his condition.
கப்பற்படையை வேலையை விட்டு ராஜினாமா செய்துட்டு ஊழியத்துக்காக வேலையை ராஜினாமா செய்தார், இப்போது அவருடைய நிலைமையை பாருங்கள்.
Just be deaf to all that.
இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எல்லாம் செவிடான காதை திருப்பி விடுங்கள்.
God is planning your life.
தேவனே உங்களுடைய வாழ்க்கை திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
Don't complain but accept God's will.
நீங்கள் அதை குறித்து ஒரு காலம் குறை சொல்ல வேண்டாம். தேவனுடைய திட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள்.
He'll fulfill it.
அவர் அதை நிறைவேற்றுவார்.
But in the midst of that you complain and say I want this and I want that.
எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்லி நீங்கள் குறை சொல்லிக் கொண்டிருப்பீர்களானால்,
even after 50 years you will not be broken.
50 ஆண்டுகள் கழிந்தாலும் நீங்கள் இன்னும் நொறுக்கப்படாமலே இருப்பீர்கள்.
You may have a lot of money but you won't have any ministry for God's.
நிறைய பணம் வேண்டுமானால் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் தேவனுடைய சபைக்கென்று உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்காது.
That is a calamity.
அது ஒரு குழப்பம்.
May God save us from that.
தேவன் இந்த குழப்பத்தில் நம்மை காப்பாராக.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Help us to be wise.
ஞானமா இருக்கங்களை உதவி செய்யும்.
See what is really valuable and not what is not valuable.
ஆண்டவர் உண்மையாலுமே எதற்கு மதிப்பு உண்டு எதற்கு மதிப்பில்லை என்பதை ஆண்டவரே நாங்கள் கண்டுகொள்ளங்களுக்கு ஞானத்தை தாரும்.
Mercy on all of us.
எல்லாருமே இரக்கமாயிரும் ஆண்டவரே.
That we can see the goal with which you are working in our life.
ஆண்டவரே நீரின் வாழ்க்கையிலே நீர் கிரியை செய்கிறதுடைய லக்கை நாங்கள் பார்க்க உதவி செய்யும்.
In Jesus name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.